السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. رب زدني علما، رب اشرح لي صدري ويسر لي أمري، واحلل عقدة من لساني يفقه قولي. اللهم علمني ما ينفعني وانفعني بما علمتني. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. கண்ணியத்திற்குரிய ஆசிரியர் பெருமக்களே, மாணவ சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களே, அல்லாஹு தஆலா இன்று இந்த நாளில் உங்களை சந்திப்பதற்குரிய ஒரு வாய்ப்பையும் சில நல்ல செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்குரிய தௌஃபீக்கையும் வழங்கினான் அல்லாஹுவிற்கே எல்லா புகழும். அதற்கு ஏற்பாடு செய்த இமாம் அவர்கள் மற்றும் பொறுப்புதாரிகளுக்கு அல்லாஹு தஆலா அதற்குரிய சிறந்த நன்மையை இம்மையிலும் மறுமையிலும் வழங்குவானாக. இந்த உரையை கேட்டு பயன்பெற வேண்டும் என்று வந்திருக்கின்ற உங்களுக்கும் அல்லாஹு தஆலா முழுமையான நன்மைகளையும் அவனுடைய அருள்களையும் வழங்குவானாக என்று அல்லாஹுவிடத்திலே அவனது அழகிய பெயர்களை கொண்டும் உயர்ந்த பண்புகளை கொண்டும் துஆ செய்தவனாக ஆரம்பம் செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், உங்கள் பிள்ளைகளை படிக்க வைப்பதற்காக, அவர்களுக்கு கல்வி கொடுப்பதற்காக இந்த பள்ளிக்கூடத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்தீர்கள். இது அல்ஹம்துலில்லாஹ் உங்களுடைய ஒரு சரியான தேர்வு என்றால் அது இன்ஷா அல்லாஹ் சரியாகத்தான் இருக்கும். எத்தனையோ பள்ளிக்கூடங்கள் இருக்கின்றன, அந்த பள்ளிக்கூடங்களை எல்லாம் தவிர்த்து விட்டு எனது மகன் ஒரு முஸ்லிமாக, ஒரு மூமினாக, அல்லாஹுவை நினைவு கூர்ந்தவனாக, உலக பொருட்களை அறிவதற்கு முன்னால், கவனித்து கேளுங்கள், உலக பொருட்களை அறிவதற்கு முன்னால் அந்த உலக பொருட்களை எல்லாம் படைத்த ரப்பையும் முதலில் அறிய வேண்டும், அந்த ரப்பை முதலில் அறிய வேண்டும் என்பதற்காக நீங்கள் இந்த பள்ளிக்கூடத்தை தேர்ந்தெடுத்தீர்கள். உலகத்தை அறியலாம், ஆனால் உலகத்தை அறியும் போது உலகத்தை படைத்த இறைவனின் அறிவு இல்லாமல் அறிந்தால் அந்த அறிவு வழிகேட்டிலே, சீர்கேட்டிலே, பிரச்சனையிலே கொண்டு போய் சேர்த்துவிடும். ஆகவேதான் முதலில் படைத்த இறைவனை அறிவோம், பிறகு படைப்புகளை அறிவோம். படைப்புகளை அறிவதும் அந்த படைப்புகளை கொண்டு படைத்த இறைவனை அறிவதற்காக. படைப்புகளை அறிவதும் எதற்காக? படைப்புகளை கொண்டு படைத்த இறைவனை அறிவதற்காக. அல்லாஹு தஆலா அவனுடைய கண்ணியமிகு புத்தகம் அல் குர்ஆனிலே படைப்புகளை சிந்திக்க சொல்கிறான். உங்களை நீங்கள் சிந்தித்து பாருங்கள், உங்களுக்குள் எத்தனை எனது அத்தாட்சிகள் இருக்கின்றன. உங்களது தூக்கத்தை சிந்தித்து பாருங்கள். ஓஃபி மனாமிக்கும் பில்லை லிவன்னஹார், இரவு பகலிலே நீங்கள் தூங்குவதை சிந்தித்து பாருங்கள். நீங்கள் ஒரு ஒட்டகத்தை சிந்தித்து பார்க்கவில்லையா, ஆராய்ந்து பார்க்கவில்லையா, அது ஏறெடுத்து பார்க்கவில்லையா? இலல் இபிலி கைஃப ஹுலிகத் வ இலஸ் ஸமாஇ கைஃப ருஃபிஅத் وإلى الجبال كيف نصبت وإلى الأرض كيف سطحت. இங்கே ஒரு செய்தியை சொல்லிச் செல்கிறேன் சகோதரர்களே. பெரும்பாலான மஸ்ஜிதுகளில் அதிகமான இமாம்கள் ஜும்ஆவிலே இந்த சூராக்களை ஓதுவார்கள், சூரத்துல் அலாவையும் சூரத்துல் காஷியாவையும். நான் உங்களிடத்தில் கேட்கிறேன் என்று கோபித்துக் கொள்ளாதீர்கள். எல்லா நம்முடைய உம்மத்துடைய எல்லோரையும் பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி. இங்கு வந்திருக்கின்ற சகோதரிகள் இருக்கிறீர்கள், சகோதரர்கள் இருக்கிறீர்கள், என்றைக்காவது ஒரு நாள் வாழ்க்கையிலே ஒரு நாள் ஏன் எல்லா மஸ்ஜிதுகளிலும் எல்லா இமாம்களும் அல்லது பெரும்பாலான இமாம்களும் வெள்ளிக்கிழமையிலே இந்த சூரத்துல் அலாவையும் சூரத்துல் காஷியாவையும் ஓதுகிறார்கள், இந்த சூராவிலே அப்படி என்ன செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது என்று வீட்டிலே சென்று அமைதியாக தர்ஜுமாவை படித்து பார்த்திருக்கிறீர்களா? படித்ததற்கு பிறகு புரியாததை இமாம் அவர்களிடம் வந்து, இமாமே அதிகமான வெள்ளிக்கிழமைகளிலே இதையே திரும்ப திரும்ப ஓதுகிறீர்களே, இதில் அப்படி என்னத்தான் அல்லாஹு தாலா செய்தியை சொல்கிறான், ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இரண்டு சூராக்களை ஜும்ஆவிலும் பெருநாட்களிலும் ஓதினார்கள், எங்களுக்கு விளக்கம் சொல்லுங்கள் என்று எத்தனை பேர் கேட்டிருக்கிறீர்கள் என்று நான் உங்களிடத்தில் இப்ப கேட்க போவது கிடையாது, அதனால தைரியமா உட்கார்ந்துருங்க. ஆனா இது உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி. தன்னை ஒரு இஸ்லாமியனாக ஒரு முஸ்லிமான பெண்ணாக உணர்கிறோம், அல்லாஹ்வுடைய வேதத்தை நம்முடைய வேதமாக நம்முடைய வழிகாட்டியாக ஏற்றிருக்கிறோம், தொழுகையில் இத்தனை ஆயிரம் முறை ஓதப்பட்ட ஒரு சூரா ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து ஓதப்படுகிறது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்ஆவிலே இதை ஓதுவார்கள், சூரத்துல் ஆலாவை சூரத்துல் காஷியாவை, அல்லது சூரத்துல் ஜும்ஆவை சூரத்துல் முனாஃபிகுனை. பெருநாட்களிலும் இந்த ரெண்டு சூராக்களை ஓதுவார்கள், இல்லை என்றால் சூரத்துல் கமரை சூரா காஃபை ஓதுவார்கள். இன்றைக்காவது நமது சமுதாயம் ஏன் போல, நான் நீங்க எத்தனை நாளா இமாமா இருப்பீங்க இந்த மஸ்ஜிதுல? ஒரு 5 வருஷமா இருக்கிறீங்க. 5 வருஷத்துல எத்தனை, 1 வருஷத்துக்கு 46 ஜும்மான, 5 வருஷத்துக்கு எத்தனை ஜும்மா முடிஞ்சிருக்குது? ஒரு 200 ஜும்மா வச்சுங்களா? எங்கேயாவது நீங்க வெளியில போயிருந்தா 200 ஜும்மா இமாமுக்கு பின்னாடி தொழுதிருக்கிறோம், அதுல குறைஞ்சது 150 ஜும்மால இதை தான் நீங்க ஓதிருப்பீங்க, அல்லது 100 ஜும்மால. ஏன் இமாம் சா போன வாரமும் இந்த சூராவை ஓதுனீங்களே, இந்த வாரமும் இந்த சூராவை ஓதுனீங்களே நம்ம கேட்டுக்கிறோமா? நான் இதை எதற்கு சொல்கிறேன் என்றால், அல்லாஹுடைய படைத்த இறைவனுடைய வேதத்தோடு எந்த குர்ஆனை முஸ்லிம்களாகிய நாம் நமது வேதம் என்று சொல்கிறோமோ அதோடு நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பலவீனமான தொடர்பை நீங்களும் நானும் உணர வேண்டும் என்பதற்காக இது சொல்கிறேன். இப்படி அன்றாட பத்திரிகைகளை படிப்பதிலே செலுத்தக்கூடிய கவனம், செய்திகளை பார்ப்பதற்கு கொடுக்கக்கூடிய கவனம், தேவையில்லாத அனாவசியமான பேச்சுகளை எல்லாம் பேசுவதற்கும் கேட்பதற்கும் கொடுக்கக்கூடிய ஈடுபாடு, அல்லாஹுடைய வேதத்தின் அடிப்படைகளை புரிந்து கொள்வதற்கு கூட இந்த முஸ்லிம் சமுதாயத்தால் இன்று வரை கொடுக்கப்படவில்லை என்றால் அது ஒரு மிகையான சொல்லல்ல. அப்படி கொடுக்கப்பட்டிருக்குமே ஆனால் மாற்றங்கள் இன்று தலைகீழாக இருக்கும். மாபெரும் இஸ்லாமிய புரட்சி ஏற்பட்டிருக்கும் இந்தியாவில். யா அல்லாஹ். சரி, இப்போது விஷயத்திற்கு வருவோம். இந்த பள்ளிக்கூடத்தை நீங்கள் இந்த கல்விக்காக தேர்ந்தெடுத்தீர்கள். பெண்கள் செயல எல்லாரும் கேட்கிறீங்களா? கொஞ்சம் கவனமா கேளுங்க. இங்க பிள்ளைகளை நீங்கள் அனுப்பி அதன் மூலமாக அவர்கள் ஒரு மார்க்கப்பற்றுள்ள முஸ்லிமான பட்டதாரியாக ஆக வேண்டும். இங்கே அவன் ஒரு ஆரம்ப கல்வியை கற்றாலும் அதற்கு பிறகு அவன் உயர் கல்விக்காக வேண்டி எங்கே சென்றாலும் அடிப்படையில் இங்கே கற்ற கல்வியை கொண்டு, இங்கே அமைத்துக் கொண்ட அஸ்திவாரத்தை கொண்டு அவனுடைய இஸ்லாமிய பிடிப்பு, அவனுடைய மார்க்க பற்று எங்கு சென்றாலும் தடுமாறிவிடக்கூடாது. அதுதான் உங்களுடைய நோக்கமாக இருக்கும், இன்ஷா அல்லாஹ் இருக்க வேண்டும். சரியா இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ். சரி, இப்போது நீங்கள் எல்லாம் உங்கள் பிள்ளைகளை இந்த கல்வியாண்டிலே சேர்த்து அந்த கல்வியாண்டு முடியக்கூடிய ஒரு தருவாயிலே இருக்கிறீர்கள். அமானிதமாக நீங்கள் ஒப்படைத்த பிள்ளைகளை திரும்ப 2-3 மாதங்களுக்கு பெற்றுக்கொள்ளுகிற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீர்கள். மீண்டும் அந்த பிள்ளைகளை இந்த கல்லூரியில் கொண்டு வந்து சேர்ப்பீர்கள் இன்ஷா அல்லாஹ். அமானிதமாக கொடுத்தீர்கள், இப்போது அந்த அமானிதத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டு செல்கிறீர்கள். உங்கள் பிள்ளைகளை அமானிதமாக இந்த பள்ளிக்கூடத்திற்கு கொண்டு வந்து ஒப்படைத்தீர்கள். நான் பெண்கள் செயல் எல்லாருக்கும் புரியுதுங்களா? கவனமா கேட்குறீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். உங்கள் பிள்ளைகளை இந்த பள்ளிக்கூடத்தில் உள்ள ஆசிரியர்களிடம், இந்த பள்ளிக்கூடத்தின் மேனேஜ்மெண்டிடம் அமானிதமாக ஒப்படைத்தீர்கள். அல்லாஹு தாலா முதலில் இவர்களை விசாரிப்பான். நீங்கள் உங்களிடத்தில் அமானிதமாக ஒப்படைக்கப்பட்ட பிள்ளைகளை எப்படி வளர்த்தீர்கள், அவர்களுக்கு அவர்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர்களா, அந்த பிள்ளைகளின் மீது நீங்கள் செய்வதாக உறுதியெடுத்த அந்த முயற்சியை, அர்ப்பணிப்பை, தியாகத்தை நீங்கள் செய்தீர்களா என்று அல்லாஹு தஆலா இந்த ஆசிரியர்களிடமும் இந்த மேனேஜ்மெண்டிடமும் அல்லாஹ் கண்டிப்பாக விசாரிப்பான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், நாம் மக்களையும் விசாரிப்போம், அந்த மக்களிடம் அனுப்பப்பட்ட தூதர்களையும் விசாரிப்போம். ஃபலனஸ்அலன்னல் லதீன உர்சில இலைஹிம் வலனஸ்அலன்னல் முர்சலீன். அல்லாஹு அக்பர். இறை தூதர்களே தப்பிக்க முடியாது என்றால் நாம் எல்லாம் எம்மாத்திரம். يوم يجمع الله الرسل فيقول ماذا أجبتم. தூதர்களை எல்லாம் ஒன்று சேர்த்து நிறுத்தி வைத்து எனது அமானிதத்தை நிறைவேற்றினீர்களா, அந்த மக்களிடம் சென்று சொன்னீர்களா, அவர்கள் உங்களுக்கு என்ன பதில் சொன்னார்கள் என்று முதலில் தூதர்களை விசாரிப்பான் அல்லாஹு தஆலா. அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த அடிப்படையில் தான் அல்லாஹுடைய விசாரணை நம் விஷயத்திலும் அமைந்திருக்கும். குல்லுக்கும் ராயின் வகுல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇயத்திஹி. நீங்கள் எல்லோரும் பொறுப்பாளிகள். உங்களிடத்தில் கொடுக்கப்பட்ட பொறுப்பை பற்றி, உங்களிடத்திலே ஒப்படைக்கப்பட்ட மனிதர்களை பற்றி உங்களிடம் விசாரிக்கப்படும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஸஹீஹான ஹதீஸ். அப்ப ஆசிரியர்கள் தப்பிக்க முடியாது, மேனேஜ்மெண்ட் தப்பிக்க முடியாது. இரண்டாவதாக, இந்த ஆசிரியர்களும் மேனேஜ்மெண்ட்டுகளும் அல்ஹம்துலில்லா ஒரு உழைப்பை செய்து இத்தனை சூராக்களை இந்த ஒரு ஆண்டுக்குள்ளே இந்த பிள்ளைகளுக்கு மனப்பாடம் செய்து கொடுக்க வேண்டும், இத்தனை துஆக்களை மனப்பாடம் செய்து கொடுக்க வேண்டும், அவற்றின் பொருள்களை கருத்துகளை அவர்களுக்கு மனதிலே இருத்த வேண்டும், பிறகு ஒழுக்கங்களை அவர்களுக்கு கற்பிக்க வேண்டும், பிறகு மற்ற விஷயங்களை அவர்களுக்கு கற்பிக்க வேண்டும் என்பதாக ஒரு கணக்கு வைத்து ஒரு அளவு வைத்து அவர்கள் கற்பித்திருப்பார்கள். இப்போது அடுத்து என்ன, இந்த ஆசிரியர்களும் மேனேஜ்மெண்ட்டுகளும் 8 மாதங்களாக அல்லது 10 மாதங்களாக தாங்கள் பாதுகாத்திருந்த அமானிதத்தை உங்களிடம் ஒப்படைக்கப் போகிறார்கள். உங்களிடம் என்றால் யாரிடம், பெற்றோரிடம் இப்போது ஒப்படைக்கப் போகிறார்கள். உங்கள் பிள்ளைகள் தான், ஆனால் இப்போது உங்களிடம் அமானிதமாக ஒப்படைக்கப்படப் போகிறார்கள். இப்போது இதை ஒப்படைப்பது யார், அவர்களை 10 மாதங்களாக பேணி பாதுகாத்து ஒழுக்கமாக கல்வி போதித்து வளர்த்த ஆசிரியர்களும் நிர்வாகமும் இந்த பிள்ளைகளை பெற்றோர்களாகிய உங்களிடத்திலே ஒப்படைக்கப் போகிறார்கள். நீங்கள் இந்த 2 மாதங்களில் அந்த பிள்ளைகளை எப்படி பேணினீர்கள் என்பதை குறித்து அல்லாஹு தஆலா உங்களிடம் கண்டிப்பாக விசாரிப்பார். இந்த பிள்ளைகளின் இந்த ஓய்வு காலம், இந்த விடுமுறை நாட்கள் எப்படி கழிக்கப்பட்டன, இந்த விடுமுறைகளில் அந்த பிள்ளைகள் என்ன செய்தார்கள், இங்கே ஒவ்வொன்றையும் துஆவை கூறி ஆரம்பித்து துஆவை கூறி முடித்து தொழுகைகளை பேணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த ஒழுக்கங்களை சந்தித்தால் முந்திக் கொண்டு சலாம் சொல்வது. இப்போது அந்த பிள்ளைகளை சந்திக்கும் போது அல்ஹம்துலில்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொல்வது போன்று சிவந்த ஒட்டகைகள் எனக்கு கிடைப்பதை விட இதுதான் எனக்கு சிறந்தது என்று சொல்வார்கள். சிவந்த ஒட்டகைகள் கிடைப்பதை விட எனக்கு இது சிறந்தது என்று மார்க்க விஷயங்கள் ஒவ்வொன்றை பற்றி சொல்வார்கள். அதுபோன்று இன்று எனக்கு பல 1000 அல்லது பல 100,000 யாராவது கொடுக்கிறார்கள் என்றால் அதைவிட இந்த பிள்ளைகளை சந்தித்தது அல்ஹம்துலில்லாஹ் அவ்வளவு மகிழ்ச்சியை தருகிறது. முஸ்லிம்களின் ஆடையில் அந்த நல்ல தோற்றத்தில் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று அவர்கள் கூறி வரவேற்பது அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்விற்கு தெரியும், என்னுடைய மனம் எவ்வளவு மகிழ்ச்சி அடைந்திருக்கும் என்றால், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் இந்த பிள்ளைகளிலும், இந்த பிள்ளைகளை பெற்றெடுத்த பெற்றோர்களிலும், இந்த பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை கற்பிக்கக்கூடிய ஆசிரியர்களின் நிர்வாகத்திலும் அல்லாஹ் அவனுடைய பரக்கத்துகளை தருவானாக. ஆமீன். இந்த பிள்ளைகள் உங்களிடத்திலே தாய்மார்களே சகோதரிகளே அமானிதமாக ஒப்படைக்கப்பட போகிறார்கள். நீங்கள் இவர்களை எப்படி பேணப் போகிறீர்கள்? இது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சவால். பல இடங்களிலே நாம் பார்க்கிறோம், அடுத்த கல்வியாண்டு ஆரம்பிக்கும் போது முதல் ஒரு மாதம் சென்ற ஆண்டிலே படித்த கல்வியை மீண்டும் நினைவுபடுத்துவதற்கே ஆசிரியர்களுக்கு காலம் போதுமாகி விடுகிறது. காரணம் என்ன? 10 மாதங்கள் கற்பித்து அனுப்பப்பட்ட அந்த சிறுவர்கள் சிறுமியர்கள் 2 மாதங்களிலே அத்தனையும் மறந்து விடுகிறார்கள். காரணம் அதற்கு பெற்றோர்களின் அலட்சியம், பெற்றோர்களின் கவனக்குறைவு, மார்க்கத்தை பற்றிய விழிப்புணர்வு இல்லாமை, மார்க்கத்தை பற்றிய சிந்தனை அக்கறை இல்லாமை அந்த பிள்ளையை அவன் கற்றதையெல்லாம் மறக்கும்படி செய்து விடுகிறது. உண்மையா இல்லையா? ஏன் பல இடங்களிலே படித்து பார்த்து படிப்பதற்கு படித்துக் கொடுக்கப்பட்ட குர்ஆன் விட்டு மீண்டும் எழுத்துகள் தடுமாறுகின்ற அளவுக்கு மாணவர்கள் பள்ளிக்கூடத்திற்கு திரும்புகிறார்கள் என்றால் அதற்கு காரணம் யார்? பெற்றோர்கள், அவர்களை பெற்றெடுத்தவர்கள். முதலிலே உங்கள் குழந்தைகள் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உங்களிடத்திலே ஒப்படைக்கப்பட்ட அமானிதங்கள், அந்த அமானிதத்தை நீங்கள் வளர்த்தீர்கள், ஆசிரியர்களிடத்திலே ஒப்படைத்தீர்கள், அவர்கள் தங்கள் அமானிதங்களை பேணி கற்றுக் கொடுத்தார்கள், உங்களுக்கு அந்த பிள்ளைகளை மீண்டும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்காக ஒப்படைக்கிறார்கள் என்றால், கண்ணியத்திற்குரிய பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்களே, என் சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த 2-3 மாத காலங்களை நீங்கள் அலட்சியம் செய்து விடாதீர்கள். இதனால் நஷ்டமடைய போவது வேறு யாரோ அல்ல, நீங்கள் பெற்ற பிள்ளைகள் முதலில், பிறகு நீங்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். பெரும்பாலும் என்ன நடக்கிறது, இந்த பள்ளிக்கூட லீவுகளிலே விடுமுறைகளிலே, ஒன்று எங்கேயாவது வெளியூருக்கு செல்ல வேண்டும் என்று ஒரு அட்டவணை போடப்படுகிறது, நான் எங்கே போவது என்று. இரண்டாவது செல்லக்கூடிய இடங்களை தேர்வு செய்கிறார்கள் அவர் அவர்களுடைய வசதிக்கு ஏற்ப. சிலர் உறவினர்களை சந்திக்க செல்லலாம், உறவினர்களுடைய வீட்டிலே போய் தங்கலாம், நாம் 2-3 நாட்கள் தங்கிவிட்டு பிள்ளைகளை எல்லாம் அங்கே விட்டுவிட்டு வரலாம் என்று எண்ணுகிறார்கள். சிலர் ஊருக்கு சென்று ஊரிலே தங்கலாம், சொந்த ஊருக்கு சென்று தங்கலாம் என்று எண்ணுகிறார்கள். இப்படி பலவாறாக திட்டம் போடுகிறார்கள். இந்த பல திட்டங்களிலே பெரும்பாலான பெற்றோர் செய்கிற மிஸ்டேக், தவறு என்னவென்றால், அதை நாம் முதலிலே பார்த்துவிட்டால், அதாவது முதலிலே சுத்தப்படுத்துவது, முதலிலே என்ன செய்வது, தஸ்வியா, சுத்தப்படுத்துவது. ஒரு வீடு இருக்கிறது, அந்த வீட்டிலே நீங்கள் குடியேறப் போகிறீர்கள் என்றால் என்ன செய்வீர்கள், அந்த வீட்டை கழுவி சுத்தம் செய்வீர்கள். அதற்கு பிறகு அந்த வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி வந்து அந்த வீட்டை அலங்கரிப்பீர்கள், உபயோகமான பொருட்களை கொண்டு வந்து நிரப்புவீர்கள். வீட்டை சுத்தம் செய்யாமல் நீங்கள் அங்கே குடியேற முடியாது, அங்கே வசிக்க முடியாது, நல்ல பொருட்களை கொண்டு வந்து சேர்க்க முடியாது. ஆகவே தஸ்வியா என்று சொல்வார்கள் உலமாக்கள், சுத்தம் செய்வது தஸ்கியா, தத்ஹீர். நாம் என்னென்ன தவறுகளை செய்கிறோம் இந்த விடுமுறைகளிலே பெரும்பாலும் பெற்றோர்கள், இந்த தவறுகள் பொதுவான தவறுகளாக இருந்தாலும் முஸ்லிமான பெற்றோர்கள் இது போன்ற தவறுகளிலே விழுந்துவிடக் கூடாது என்பது முக்கியமான ஒன்று. முதலாவதாக, நமது பிள்ளைகள் அவர் அவர்களுடைய வயதுக்கு ஏற்ப, அப்படி என்றால் இஸ்லாம் என்ன சொல்கிறது, 7 வயதை அடைந்தால் கண்டிப்பாக தொழ வேண்டும், உங்கள் குழந்தைகளுக்கு 7 வயதில் தொழும்படி கட்டளை இடுங்கள் என்றால் என்ன அர்த்தம், அவன் மீது தொழுகை கடமையாகி விடுகிறது என்று அர்த்தம். கட்டளை எதற்கு போடுவோம், கடமையான ஒன்றுக்கு தான் கட்டளை, கடமையான ஒன்றுக்கு தான் கட்டளை. அடுத்து 10 வயது வந்துவிட்டால் அவன் தொழுகையை விடுவதில் அவன் நாட்டம் கொண்டால் அவனை அடியுங்கள் என்று சொல்கிறது. அப்படி என்றால் அந்த கடமை வலியுறுத்தல் இன்னும் கூட அதிகமாகிவிட்டது, அழுத்தமாகிவிட்டது என்று பொருள். அவன் பருவ வயதை அடைந்துவிட்டும் அவன் தொழவில்லை என்றால் அவனை சிறையில் அடைத்து விடுங்கள் என்று சொல்லும் போது அங்கே தொழுகை ஃபர்வாகிவிட்டது என்று அவசியம் தெரிய வருகிறது. புரிகிறதா? ஃபர்வாகிவிட்டது. இப்ப பெற்றோர்கள் என்ன செய்கிறார்கள், பள்ளிக்கூடங்களிலே மாஷா அல்லாஹ் லொஹர் அசர் என்று தொழ வைக்கப்பட்டு தொழுகையின் முக்கியத்துவத்தை சொல்லிக் கொடுக்கப்பட்டு வீட்டுக்கு அனுப்பப்பட்டு அந்த பிள்ளைகள் வீட்டிலும் தொழுதவர்களாக திரும்ப பள்ளிக்கூடத்திற்கு வந்து போயிருக்கின்ற நிலையில் இந்த இரண்டு மாத காலங்களிலே பல பெற்றோர்கள் முற்றிலுமாக தங்கள் பிள்ளைகள் விஷயத்தில் அவர்களுடைய தொழுகையை குறித்து மிகப்பெரிய அலட்சியம் செய்து விடுகிறார்கள். இது ஒரு மிகப்பெரிய தவறு. இந்த தவறை நீங்களும் செய்கிறீர்களா என்பதை முதலில் உங்கள் விஷயத்தில் நீங்கள் யோசித்து பாருங்கள், கவனித்து பாருங்கள். 7 வயதை அடைந்த என்னுடைய மகன் மகள் அவனுடைய தொழுகை இந்த 2 மாதங்களிலே கண்காணிக்கப்படுகிறதா? அவனுடைய எந்த தொழுகையும் தவறாமல் தொழுவதற்குரிய வாய்ப்பை நாம் அவனுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறோமா? 7 வயசுக்குள்ள அவனால் அதில் கவனம் செலுத்த முடியாது. அவன் விளையாட்டில் தான் கவனம் செலுத்துவான், அது அவனுடைய குறை அல்ல. விளையாட்டிலே பிள்ளைகள் ஈடுபடுவது தவறு என்று மார்க்கம் சொல்லவில்லை. அந்த பிள்ளைகளின் விளையாட்டோடு தூதர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் விளையாண்டு இருக்கிறார்கள். நாம் என்ன செய்கிறோம்? சில பெற்றோர் மூர்க்கத்தனமாக தன் பிள்ளை விளையாடவே கூடாது என்பதாக ஒரு அடக்குமுறையை அவன் மீது திணிக்க ஆரம்பிக்கிறோம். எந்த பிள்ளைகளையும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் பெற்றோர்களே, மனித பிள்ளைகளை மலக்குகளாக நாம் ஆக்க முடியாது. அவர்களை மனித பிள்ளைகளாக குழந்தைகளாக இருக்க வைத்தே அவர்களை அந்த விளையாட்டு இன்பங்களை அனுபவித்தே அவர்களை நீங்கள் இறையச்சம் உள்ளவர்களாக, மார்க்கப்பற்றுள்ளவர்களாக, அல்லாஹ்வின் மீது அன்பும் நேசமும் உள்ளவர்களாக, அல்லாஹ்வின் கடமையை அலட்சியம் செய்யாதவர்களாக நீங்கள் வளர்க்க வேண்டுமே தவிர நீங்கள் பிள்ளைகளையெல்லாம் மலக்குகளாக மாற்றிவிடுங்கள் என்று அல்லாஹ்வும் சொல்லவில்லை, தூதரும் சொல்லவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த மார்க்க அறிஞரும் உங்களுக்கு அப்படி சொல்ல மாட்டார்கள். நபி அவர்கள் சிறு பிள்ளைகளோடு விளையாண்டிருக்கிறார்கள், ஓடி இருக்கிறார்கள், அவர்களது கண்ணை மூடிக்கொண்டு விளையாண்டிருக்கிறார்கள், அவர்களை தனது உடலிலே ஏற்றி விளையாண்டிருக்கிறார்கள், அவர்களுக்காக தனது முதுகை கொடுத்து அதிலே அவர்களை சவாரி செய்ய வைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைகளிலும் முட்டுக்கால்களிலும் நடந்து அந்த பிள்ளைகளோடு விளையாண்டிருக்கிறார்கள். புரிகிறதா? விளையாட்டு சிறுவர்களின் விளையாட்டை நிறுத்திவிடுங்கள் என்று நாம் உங்களுக்கு சொல்லவில்லை. அவர்கள் தொழுகையை அலட்சியம் செய்து விடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறோம். முதல் தவறு இங்கே நடக்கிறது, பிள்ளைகளின் தொழுகையின் விஷயத்திலே அலட்சியம். புரிகிறதா? சென்ற உங்களுடைய அந்த விடுமுறை நாட்களிலே இப்படி தவறுகளை செய்திருந்தீர்கள் என்றால் அல்லாஹ்விடத்திலே அதற்காக தௌபா செய்யுங்கள். அல்லாஹ்விடத்திலே தௌபா இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். ஏனென்றால் அது ஒரு பெரும் பாவம். பெரும் பாவங்கள் தௌபா இஸ்திக்ஃபார் இல்லாமல் மன்னிக்கப்படுவதில்லை. பெரும் பாவங்களுக்கு தௌபா இஸ்திக்ஃபார் அவசியம். மற்ற சிறிய பாவங்கள் உழவு செய்யும் போது, தொழும் போது, மற்ற சில பிரச்சனைகளின் போது அந்த பாவங்கள் மன்னிக்கப்படலாம். ஆனால் பெரும் பாவங்களுக்காக தௌபா இஸ்திக்ஃபார் அவசியம். முதலாவது. இரண்டாவது தவறு என்ன நடக்கிறது? அன்றாடம் குர்ஆனை ஓதிக்கொண்டிருந்த இந்த பிள்ளைகள் இந்த 2 மாதங்களிலே பெற்றோர் என்ன செய்கிறார்கள் என்றால், வருஷம் ஃபுல்லா பள்ளிக்கூடத்தில் போய் குர்ஆன் தான் படித்தான், இப்பயுமா அவனை குர்ஆன் படிக்க சொல்றது, ஓத சொல்றது என்று அந்த குர்ஆனை பள்ளி மஸ்ஜித் அதாவது பள்ளிக்கூடத்திலிருந்து வந்தவுடனேயே கட்டி தூக்கி அலமாரியிலே வைப்பவர்கள் அடுத்து 2 மாதங்கள் கழித்து அவன் மஸ்ஜிதுக்கு செல்லும் போதுதான் கொடுத்து விடுகிற சூழ்நிலை அல்லது இங்கே வந்ததற்கு பிறகுதான் ஓதுகிற சூழ்நிலையை உருவாக்குகிறார்கள். புரிகிறதா? இந்த 2 மாதங்களிலே தனது பிள்ளைகள் குர்ஆனை விட்டு தூரமாகுவதற்கு பெற்றோர் காரணமானார்கள் என்றால் அப்படி என்றால் நீங்கள் இந்த பள்ளிக்கூடத்திலே உங்களுடைய பிள்ளைகளை சேர்த்தது வீண் என்பதை மறந்து ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த பள்ளிக்கூடத்திலே உங்களுடைய பிள்ளைகளை சேர்த்தும் அவர்களுடைய குர்ஆனுடைய தொடர்பை நீங்கள் துண்டித்தீர்கள், தூரமாக்கினீர்கள் என்றால் அது மிகப்பெரிய ஒரு குற்றம் என்பதை புரிய வேண்டும். அன்றாடம் குர்ஆன் ஓதிக்கொண்டிருந்தவன், அந்த குர்ஆன் அவனை அன்றாடம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது. அதிலிருந்து அவனை தூரமாக்கிய பெரும் குற்றத்திற்கு பெற்றோர்களை நீங்கள் ஆளாகி விடாதீர்கள். அப்படித்தான் பலர் செய்கிறார்கள். அப்படி என்றால் உங்கள் பிள்ளைகள் அன்றாடம் குர்ஆன் ஓதுவதற்கு ஒரு நேரத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். புரிகிறதா? முதலிலே தொழுகைக்கு, இரண்டாவது குர்ஆன் ஓதுவதற்குரிய நேரத்தை. சரி, குர்ஆன் ஓதுவதற்குரிய நேரம் என்றால் இங்கே ஒன்றை கவனிக்க வேண்டும். பெற்றோர்கள் வீட்டிலே குர்ஆன் ஓதுவதற்காக ஒரு நேரத்தை ஒதுக்காமல் பிள்ளைகள் ஒதுக்குவார்கள் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களா? நீங்கள் டிவிக்கு முன்னால் உட்கார்ந்திருப்பீர்கள் அல்லது வேறு எதையாவது ஒன்றை படித்து பார்த்துக் கொண்டிருப்பீர்கள் என்றால் உங்கள் பிள்ளைகள் மட்டும் குர்ஆன் ஓத வேண்டுமா? அவன் சும்மா இருப்பானா? அவன் என்ன செய்வான், எனக்கு ஒரு டிவியை வையி, அதுல ஒரு சேனல் இருக்கு, நான் அதை பார்க்கணுமா? நீ ஒரு சேனலை பார்ப்பாய் என்றால் நானும் ஒரு சேனலை பார்க்க போகிறேன் என்று சொல்வான். காரணம், அவ்வளவு நாச வலைகள் இந்த உம்மத்துடைய எல்லோரையும் வழிகெடுப்பதற்காக, வயோதிகரை வழிகெடுப்பதற்காக, வாலிபர்களை வழிகெடுப்பதற்காக, பிள்ளைகளை வழிகெடுப்பதற்காக இப்லீஸ் 5-star ஹோட்டலில் உட்கார்ந்து திட்டம் போட்டு அதுக்காக பல வருஷங்களுக்கான பிளானிங் பண்ணப்பட்டு பல கோடி ரூபாயில அந்த திட்டங்கள் அமல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன. சரியா இல்லையா? என்ன இன்ஜினியர் சார், வயோதிகர்களுக்கு ஒரு சேனல், வாலிபர்களுக்கு சேனல், குழந்தைகளுக்கு சேனல் என்று பல கோடி ரூபாயில இபிலிஸ் திட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறான். இபிலிஸுடைய பட்டாளங்கள், கூட்டாளிகள் திட்டம் போட்டு சமுதாயத்தை கெடுப்பதற்காக அவர்கள் வழி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்? சமுதாயத்தை கெடுத்தால்தான் அவர்கள் சுக வாழ்க்கை வாழ முடியும், அவர்களுடைய பாக்கெட்டுகள் நிரம்பும். புரியுதா இல்லையா? அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, பெற்றோர்களே, முதலிலே நீங்கள் உங்கள் பிள்ளைகள் பார்க்கும்படி குர்ஆன் வீட்டிலே ஓத ஆரம்பியுங்கள். தாய், சகோதரிகளே, தாய்மார்களாக இருக்கின்ற நீங்கள் சுபுஹ் தொழுகைக்கு பிறகு அல்லது அஸர் தொழுகைக்கு பிறகு அல்லது மக்ரிப் தொழுகைக்கு பிறகு அல்லது லுஹர் தொழுகைக்கு பிறகு என்று அல்லது ஏதாவது தொழுகைக்கு முன்னால் என்று நீங்கள் குறைந்தது தொழுகைக்கு முன்னால் என்றால் ஒரு அரை மணி நேரம் அல்லது தொழுத பிறகு என்றால் ஒரு அரை மணி நேரம் பரதுகளை, சுன்னத்துகளை தாய்மார்களை நீங்கள் வீட்டிலே தொழுதுவிட்டு குர்ஆனை எடுத்து விரித்து வைத்து இரண்டு நாட்கள் சத்தமாக நீங்கள் ஓதுங்கள். அதற்கு பிறகு உங்கள் பிள்ளைகளை அழையுங்கள். சரி, நம்ம அம்மா அவ செய்துட்டு நம்மளை கூப்பிட வர்றா, நீங்க கால் மேல கால் போட்டு மேல போட்டு கால் போட்டு உட்கார்ந்து கொண்டு கையில சாப்பாடு தட்டை வச்சுக்கிட்டு டிவியை பார்த்து சாப்பிட்டுக்கிட்டு புள்ள ஓதுனா ஓதுமா? அது ஓதாது. சரிங்களா? ஏன் என்று சொன்னா, தமிழ்நாட்டில் பழமொழி சொல்லுவாங்க, நூலை போலத்தான் சேலம்பாங்க, தாயை போலத்தான் புல்லம்மா. அதனால நீங்கள் முன்மாதிரியாக முதலிலே மாறுங்கள். உங்கள் தொழுகைகள் பேணப்படுகின்றனவா? நீங்க எந்த நேரத்தில் தொழுகிறீங்க? எந்த வீட்டு பெண்மணி சிறந்த பெண்மணி? யார் தனது வீட்டுக்கு அருகில் உள்ள மஸ்ஜிதினுடைய அதான் சப்தத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாளோ அவள் சிறந்த பெண்மணி என்பதை மறந்து விடாதீர்கள் சகோதரிகளே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் ஆண்களை குறித்து சொல்லும்போது, வரஜுலுன் கல்புஹு முஅல்லக்கும் பில் மசாஜ், எந்த ஆணுடைய உள்ளம் பள்ளியோடு தொடர்புடையதாக இருக்கிறதோ அந்த ஆண் அரசுடைய நிழலிலே இருப்பான். அவ பெண்களாகப்பட்ட நீங்கள் உங்களுக்கு இந்த பாக்கியம் வேண்டும் என்றால் பள்ளியினுடைய தொடர்பு இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெண்களை பொறுத்தவரை மஸ்ஜிதுக்கு வருவதை மார்க்கம் கட்டாயமாக்கவில்லை அவர்களுடைய பலவீனத்தினால், ஆனால் அவர்கள் மஸ்ஜிதுக்கு வருவதை மார்க்கம் தடை செய்யவில்லை. உங்களுக்கு அதற்குரிய வாய்ப்பு இல்லை என்றாலும் எனக்கு அருகில் உள்ள மஸ்ஜிதிலே ஃபர்லான தொழுகைக்கு எப்போது அதான் சொல்வார்கள். நீங்கள் சமைத்துக் கொண்டிருந்தாலும், தைத்துக் கொண்டிருந்தாலும், வீட்டு வேலைகள் செய்து கொண்டிருந்தாலும் அந்த துஹாவுடைய நேரத்திலிருந்தே துஹாவை தொழுதுவிட்டு அதான் துஹருடைய அதான் எப்போது, துஹருடைய அதான் எப்போது, பிள்ளைகளிடத்தில் கேட்க வேண்டும், பிள்ளைகளையே அழைத்து கேட்க வேண்டும். அதான் சொல்லிட்டாங்களா உன் காதல கேட்டுச்சா, உங்களுக்கு தெரியும் சொல்லலன்னு சொல்லி தொழுகையினுடைய அந்த கவனத்தை கொண்டு வருவது, அந்த ஈடுபாட்டை கொண்டு வருவது. அந்த அதான் சொல்லும் போதே பிள்ளைகளை அதான் சொல்றாங்க, அதானுக்கு பதில் சொல்லுங்கள். இங்கே அந்த பிள்ளைகள் சொல்லி வளர்ந்தார்களா இல்லையா? ஆனால் உங்களது வீடுகளுக்கு சென்ற பின் அந்த சுண்ணத்தை நீங்கள் பாழ்படுத்தினால் அது எவ்வளவு பெரிய அநியாயம். அதானுக்கு பதில் சொல்வது எவ்வளவு சிறந்தது தெரியுமா? யார் அதானுக்கு பதில் சொல்லி அதிலே ஷஹாதா வரும்பொழுது ஷஹாதாவை சொல்லி ரழித்து பில்லாஹி ரப்பன் வபில் இஸ்லாமி தீனா வபி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியா என்று சொல்கிறார்களோ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய விருப்பம் அவருக்கு கடமையாகிவிடும் என்று, அல்லாஹ்வுடைய மகிழ்ச்சி. அதுபோன்று அதானுக்கு பிறகு அந்த துஆவை ஓதி, அல்லாஹும்மா ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தாம்மா வஸ்ஸலாத்தி அல்காயிமா ஆதி முஹம்மதன் அல் வஸீலத வல் ஃபதீலா وبعثه مقاما محمودا الذي وعدته انك لا تخلف الميعاد அந்த துஆவை ஓதி பிறகு ஸலவாத்தை ஓதும்போது நபி அவர்கள் சொன்னார்கள், எனது ஷஃபாஅத் இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக கிடைக்கும் என்று. கொஞ்சம் நினைத்து பாருங்கள், அந்த சுன்னத்தை விடும்போது எவ்வளவு பெரிய இழப்பு நமக்கு நமது பிள்ளைகளுக்கு ஏற்படுகிறது என்று. அப்படி ஈடுபார். அப்ப எந்த பெண்மணி சிறந்தவள், அரசுடைய நிலையில இருப்பால், அதானை எதிர்பார்த்துக் கொண்டிருப்பவள் தொழுகைக்காக இந்த ஹதீஸிற்கு கீழே அவள் வருவாள். ஆண்களுக்கு மஸ்ஜிதிற்கு வருகின்ற அந்த ஈடுபாட்டை போன்று பெண்களுக்கு அந்த தொழுகையின் நேரத்தை எதிர்பார்த்து, அதானை எதிர்பார்த்து இருக்கின்றாலே அந்த பெண்மணி வருவாள். அப்ப நீங்கள் தொழுகைக்கு முன்போ தொழுகைக்கு பின்போ குர்ஆனை எடுத்து நிதானமாக ஓதி அதனுடைய தர்ஜுமாக்களை படித்து பிறகு இரண்டு நாள் கழித்து பிள்ளைகளையும் உட்கார வையுங்கள், அவர்களும் மகிழ்ச்சியோடு உட்காருவார்கள். சரியா இல்லையா? முதலாவது விஷயம் உங்களுக்கு சொன்னேன், தொழுகை விஷயத்திலே அதிகமாக கவனக்குறைவு நடக்கிறது, அதிலே கவனம் வையுங்கள். இரண்டாவது, அல்லாஹுடைய குர்ஆனோடு தொடர்பு துண்டிக்கப்படுகிறது, அதை முழுக்க தவிர்த்து விடுங்கள். அடுத்து சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களே, பிள்ளைகள் அவர்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே அவர்கள் ஓதிக்கொண்டிருந்த துஆக்கள், உதாரணத்திற்கு அதானுடைய விஷயத்தை இப்போது நாம் சொன்னோம், இது போன்ற துஆக்கள் பெற்றோர்களால் அந்த பிள்ளைகளுக்கு மறக்கடிக்கப்படுகின்றன. அது என்னங்க, நாங்க ஒன்றும் மறக்கடிக்கிறதுக்காக தனியா முயற்சி பண்ணலையே, மறந்துரும் நாங்க சொல்லலையே என்று பெற்றோர்கள் நீங்கள் சொல்லலாம். இங்கே பாருங்கள், ஒரு பூமி இருக்கிறது, அந்த நிலத்தை அப்படியே நீங்கள் விட்டுவிட்டால் அங்கே பலன் தராத செடி கொடிகள் தான் முளைக்கும். சரியா இல்லையா? அது அப்படியே வீணாகிவிடும். அதை நீங்கள் ஒரு தோட்டமாக மாற்ற வேண்டும் என்றால்தான் நீங்கள் அதற்கு நீர் பாய்ச்சி அதை பக்குவப்படுத்தி சமப்படுத்தி அதில் தேவையான விதைகளை விதைத்து அல்லது செடிகளை கொண்டு வந்து நட்டு வைத்து அதற்காக முயற்சி செய்தால் அது ஒரு தோட்டமாக உருவாகும். இப்போது உங்கள் ஒரு பூமி அப்படியே பாழடைந்து கிடக்கிறது என்றால் அதை பார்ப்பவர் என்ன சொல்வார்கள், ஏன்பா இந்த இடத்தை இப்படி வீணா போட்டு வச்சிருக்கிற, இல்லைங்க நான் போட்டு வைக்கலங்க அதுவே வீணா தாங்க இருக்குதுன்னு சொன்னா உங்களை அறிவாளின்னு ஏத்துப்பாங்களா? நீங்க எல்லாம் படிச்சவங்கன்னு ஏத்துப்பாங்களா? என்ன இன்ஜினியர் சார், நான் ஒண்ணும் இதை வீணாக்கலங்க. இப்ப ஒரு கடை இருக்குது, நல்ல கடை, அழகான கடை வச்சீங்க, அந்த கடையை பூட்டி போட்டே வச்சிருக்கீங்க, திறந்து வச்சிருக்கீங்க, ஆனா கடையில நீங்க நின்று வியாபாரம் பாக்குறது கிடையாது, சும்மா கிடக்குது. அப்ப ஒருத்தருக்கு, ஏங்க இப்படி கடையை திறந்து வீணாக்குறீங்கன்னு சொன்னா, நான் வீணாக்கலங்க அதுதான் வீணாகிட்டு இருக்குங்க. என்ன பெரியவங்கள, நான் வீணாக்கல அதுவா வீணாகிட்டு இருக்குன்னா சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? நம்ம மீது அக்கறை உள்ளவர், என்னடா பேசுற நீ, பேசுற பேச்சு என்ன பேச்சா அப்படின்னு சொல்லுவார்களா இல்லையா? அப்ப அந்த மாதிரிதான் நமது பிள்ளைகள் நம்மிடத்தில் அமானிதமாக ஒப்படைக்கப்பட்டார்கள். காலையில் எழும்போது உள்ள துஆவிலிருந்து, சூரியன் உதயமானதற்கு பிறகுள்ள துஆவிலிருந்து, பிறகு சாப்பிடுவதற்கு முன்பு, சாப்பிடுவதற்கு பின்பு, பைத்துல் ஹலா செல்வதற்கு முன், செல்வதற்கு பின், வீட்டிலிருந்து வெளியே செல்வதற்கு முன், சென்று திரும்பி வருவதற்கு பிறகு, மஸ்ஜிதிற்கு செல்வது, மஸ்ஜிதிற்கு வருவது, பிறகு மற்ற எத்தனை சந்தர்ப்பங்களிலே குறைந்தது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 240 சந்தர்ப்பங்களை நமக்கு சொல்லித் தருகிறார்கள், இந்தந்த இடங்களிலே இன்னென்ன துஆக்களை ஓத வேண்டும் என்று. யா அல்லாஹ், ஹிஸ்னுல் முஸ்லிம் என்ற புத்தகத்திலே அந்த இடங்கள் எல்லாம் நமக்கு குறிப்பிடப்பட்டு அதற்குரிய துஆக்களும் கற்பிக்கப்பட்டிருக்கின்றன. அவசியம் ஒவ்வொரு முஸ்லிமிடமும் அந்த நூல் இருக்க வேண்டும். ஹதீஸிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன துஆக்களுடைய சஹீஹான தொகுப்பு அது, ஆதாரபூர்வமான நபிமொழிகளிலிருந்து எடுக்கப்பட்ட மிகச்சரியான தொகுப்பு இன்ஷா அல்லாஹ். அது கண்டிப்பாக உங்களிடம் உங்கள் பிள்ளைகளிடம் இருக்க வேண்டும். அது தனி விஷயம், அதை சொல்லிக் கொள்கிறேன். இப்ப காலையில என்ன ஓதணும், சாயந்தரம் என்ன ஓதணும் என்று இந்த ஆசிரியர்கள் அவர்களுடைய தொண்டை தண்ணி போக கிழிய கற்றுக் கொடுத்து விட்டார்கள், உங்களிடத்திலே ஒப்படைக்கப்பட்டார்கள். ஆனா நீங்க காலையில அவர்களை இந்த துஆக்களை ஓதினார்களா என்று விசாரிக்கவில்லை, கற்பிக்கவில்லை. இப்படியே காலையிலிருந்து இரவு தூங்கும் வரை உள்ள ஏறக்குறைய 20க்கும் மேற்பட்ட துஆக்கள், சுப்ஹானல்லாஹ், ஒரு துஆவிலே எவ்வளவு பெரிய நன்மை இருக்கிறது. 20 துஆக்கள் என்றால் அல்லாஹ்வோட அந்த அடி, அந்த பிள்ளை எவ்வளவு நெருக்கமாக இருக்கும், அந்த பிள்ளையின் மீது அல்லாஹ்வுடைய அன்பு எவ்வளவு நெருங்கி இருக்கும், அந்த பிள்ளையின் மீது அல்லாஹ்வுடைய அருள் எவ்வளவு பொழிந்து கொண்டிருக்கும், அவையெல்லாம் பாழாகுவதற்கு பெற்றோர்களாகிய நீங்கள் காரணமாக விரும்புகிறீர்களா? அது உங்களுக்கு விருப்பமா? இங்கே உங்களுக்கு ஒன்றை புரிய வைக்கிறேன் சகோதர சகோதரிகளை, பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகள் என்னென்ன நன்மைகளை செய்கிறார்களோ அந்த அத்தனை நன்மைகளும் தந்தைமார்களுக்கு தாய்மார்களுக்கு வரும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். நபி அவர்கள் சொன்னதாக நாம் கேள்விப்படுகிறோம். பிள்ளை நோன்பு நோற்கிறான் கடமையாகுவதற்கு முன்னால், சிறு பிள்ளை நோன்பு நோற்கிறான், அதனுடைய நன்மை பெற்றோருக்கு வந்து சேர்கிறது என்று. உங்களுக்கு நீங்கள் செய்கிற நன்மையும் பிள்ளைகளுடைய நன்மையும் வேண்டும் என்று விரும்ப மாட்டீர்களா? கண்டிப்பாக விரும்புவீர்கள். அந்த பிள்ளைகளின் மீது அல்லாஹ்வுடைய ரஹமத்து அன்பு இறங்க இறங்க அது உங்களை உங்கள் மீதும் இறங்கிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய அருளிலே நீங்களும் நனைந்து கொண்டிருக்கிறீர்கள். அல்லாஹ்விற்கு நேசமானவனாக நீங்கள் மாறிக்கொண்டிருக்கிறீர்கள். அல்லாஹ் ரொம்ப மகிழ்ச்சி படுவான். நான் இவனுக்கு குழந்தை செல்வத்தை நியமத்தை கொடுத்தேன். குழந்தை என்பது அல்லாஹ்வுடைய நியமத்துகளிலே மிகப்பெரிய நியமத் என்பதை மறந்து விடாதீர்கள். எனவேதான் அகீகா கொடுத்து அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தப்படுகிறது. அந்த குழந்தை பிறந்தவுடன் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லப்படுகிறது. நபிமார்கள் அல்லாஹ்வை புகழ்ந்தார்கள், அல்ஹம்துலில்லாஹில்லதி வஹப லி அலல் கிபர் இஸ்மாயில் வ இஸ்ஹா, யா அல்லாஹ் எனக்கு குழந்தை இஸ்மாயிலை இஸ்ஹாக்கை கொடுத்தாயே, வயோதிகத்திலும் எனக்கு குழந்தையை கொடுத்தாயே என்று நபிமார்கள் குழந்தை பாக்கியத்தை பெற்றதற்காக துஆ செய்தார்கள். அந்த குழந்தையின் நியமத்து வேண்டும் என்றும் துஆ செய்தார்கள். ரப்பி ஹப்லி மினஸ் ஸாலிஹீன், ரப்பி ஹப்லி மின் லதுன்க துர்ரியத்தன் தய்யிபா. நபிமார்கள் ஒன்றை வேண்டி துஆ செய்தார்கள் என்றால் அது எப்படிப்பட்ட நியமத்தாக இருக்கும்? ஆனா நம்ம பெரும்பாலும் சும்மா மக்கள் கேட்பாங்களே அப்படிங்கிறதுக்காக வேண்டி குழந்தை வேணும்னு விரும்புறாங்க. பல பேர் கல்யாணம் ஆயிடுச்சு, இன்னும் குழந்தை இல்லையா, அதுக்கு ஏதாவது ஒன்ன பெத்து தொலைச்சிட்டோம்னா யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு சில பேர் சொல்றாங்க இந்த காலத்தில். இல்லை என்றால் சில பேர் எப்படி நினைக்கிறார்கள், ஏதோ நமக்கு ஒரு வாரிசு வேணும் அதனால கல்யாணம்னு பண்ணிட்டோம், ஏதோ ஒன்ன பெத்துப்போம். இல்லை சகோதரர்களே, குழந்தை அல்லாஹ்வுடைய நியமத்து. அல்லாஹ் நமக்கு கொடுக்கிற துன்யாவுடைய நியமத்துகளிலே மிகப்பெரிய ஒரு நியமத். நபி அவர்கள் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் மரணித்திருவதற்கு பிறகும் உங்களுக்கு தொடர்ந்து நன்மைகள் சேர வேண்டுமா, சாலிஹான குழந்தைகளை விட்டு செல்லுங்கள் என்று. ஆகவே அவர்களின் மீது நீங்கள் தனி அக்கறை செலுத்த வேண்டும். இன்று பல பெற்றோர்கள் உணவிலே உடையிலே உறைவிடத்திலே கவனம் செலுத்திவிட்டு எவற்றையெல்லாம் இந்த துன்யாவோடு விட்டு சென்று விடுவோமோ அதிலே கவனம் செலுத்தி விட்டு எது நமக்கு மரணத்திற்கு பிறகும் அதனுடைய நன்மை வந்து சேருமோ அதை மறந்து விடுகிறார்கள். ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த துஆ என்பது சாதாரணமான ஒன்று அல்ல. பெரும்பாலான பெற்றோர்கள் கண்டிப்பாக இதை செய்கிறார்கள். ஏதோ ஒரு விஷய தொழுகை விஷயத்திலே கொஞ்சம் அப்படி இப்படின்னு ஏதோ தொழுகை வச்சுட்டாலும் கூட, இரண்டாவது சொன்னேன் அல்லவா, என்ன இரண்டாவது சொன்னேன், குர்ஆன் ஓதுகின்ற விஷயத்திலும் துஆக்களை பேடுகிற விஷயத்திலும் அவர்கள் பெரும் அலட்சியம் செய்து விடுகிறார்கள். அதனால பல மாணவர்கள் பள்ளிக்கூடத்திற்கு திரும்பும் போது அடுத்த 2 மாதங்களுக்கு பிறகு துவாக்களை மறந்தவர்களாக வருகிறார்கள், அல்லது பெரும்பாலும் துவாக்களின் கருத்துக்களை அர்த்தங்களை மறந்தவர்களாக வருகிறார்கள், எங்கே எது ஓத வேண்டும் என்று தெரியாதவர்களாக வருகிறார்கள். சாப்பாட்டுக்கு துவாவை கேட்டா தூக்கத்து துவாவை சொல்றான், தூக்கத்துக்கு துவாவை கேட்டா சாப்பாட்டு துவாவை சொல்றான், மஸ்ஜிதுடைய துவாவை கேட்டா ஏறொரு துவாவை சொல்றான், கடத்தருவு துவாவை சொல்றான், கடத்தருவு துவாவை கேட்டா மஸ்ஜிதுடைய துவாவை சொல்றான். இதற்கு என்ன காரணம், என்ன காரணம், யார் காரணம்? பெற்றோர் காரணம், பெற்றோரின் அலட்சியம் காரணம். 4வது ஒரு பெரிய தவறு நடக்கிறது. அது என்ன? பிள்ளைகள் 10 மாதமாக படிப்பு 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 என்று இருந்தார்கள், எனவே அவங்க கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கட்டும், அவங்க கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் அனுபவிக்கட்டும் என்று என்ன செய்கிறார்கள், அதுதான் இங்கே முக்கியம். உங்களுக்கு நான் சொன்னேன் அல்லவா, விருந்தாளி உறவினரின் வீட்டுக்கு அழைத்து செல்வது, அல்லது சுற்றுலாவிற்கு அழைத்து செல்வது, அல்லது வேறு எங்கேயாவது அழைத்து செல்வது என்று, அந்த இடங்களிலும் அல்லது அவர்களை வீட்டிலேயே வைத்திருந்தாலும் எப்படிப்பட்ட ஒரு மகா பெரிய தவறு நடக்கிறது என்று சொன்னால், பிள்ளைகளை பல பெற்றோர் டிவிகளிடம் விற்று விடுகிறார்கள். எங்க விற்றுறாங்க? கடத்தருவில் கொண்டு போய் பிள்ளைய விற்கிறது இல்லை, எங்க விற்றுறாங்க? டிவி கிட்ட விற்றுறாங்க. விற்றதிலேயே மிக மோசமான விற்பனை இந்த விற்பனை தாங்க, பிள்ளையை டிவியிடம் விற்பது. இந்த டிவி என்ன செய்யும்? இன்று கார்ட்டூன் என்று அந்த வரைபட நிகழ்ச்சிகள் என்று மாற்றார்களால் காபிர்களால் நடத்தப்படுகிற அந்த கார்ட்டூன் சேனல்கள் ஒழுக்க மேம்பாட்டின் அடிப்படையிலே நடத்தப்படுகின்றனவா? சமூக சிந்தனைகள் நற்பண்புகளை வளர்க்க வேண்டும் என்ற அடிப்படையிலே உருவாக்கப்படுகின்றனவா என்றால் நிச்சயமாக இல்லை. முழுக்க முழுக்க கமர்ஷியல், பொருளாதாரத்தை வியாபாரத்தை அடிப்படையாக வைத்து. அப்ப இந்த கார்ட்டூன் சேனல்கள் முழுக்க முழுக்க கமர்ஷியலாக எடுக்கப்படுகின்றன. பிள்ளைகளை அந்த சேனல்களுக்கு அதிலே காட்டப்படக்கூடிய அந்த படங்களுக்கு அடிமையாக்கி அதிகமாக அவர்களை பார்க்க வைத்து, அதிகமாக பார்க்கப்படுகிற சேனல், அதிகமாக பார்க்கப்படுகிற காட்சி என்று அதை பிரபல்யப்படுத்தி அதன் மூலமாக விளம்பரங்களை, வியாபார விளம்பரங்களை பெற்று பணமாக்குவதற்காக பணத்தை அடிப்படையாக வைத்த இப்லீசுடைய ஏஜென்ட்கள் நடத்துகின்றன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நீ எனது பெற்றோர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ஒரு விஷயத்தை உங்களுக்கு ஆழமாக சொல்கிறேன், கவனமாக கேளுங்கள். நீங்கள் உங்கள் கையால் உங்கள் மார்க்கத்தை தகர்க்க விரும்பினால் உங்கள் பிள்ளைகளை சேனல்கள், கார்ட்டூன் சேனல்கள் பார்க்க வையுங்கள். நான் சொல்வதை கேட்டீர்களா? உங்கள் மார்க்கத்தை, இஸ்லாமை நீங்கள் தகர்க்க விரும்பினால் உங்கள் பிள்ளைகளுக்கு கார்ட்டூன் சேனல் வைத்து பாருடான் சொல்லுவீங்க. இல்ல, நீங்க உங்க மார்க்கத்தை பாதுகாக்கணும்னு விரும்புனீங்கன்னா அதை முதல்ல எடுத்துங்க. ஏனென்றால் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் போதிக்கின்ற அத்தனை ஒழுக்கங்களையும் அத்தனை நன்மைகளையும் அவை சீரழிக்கின்றன. இந்த டிவியினால் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய விபரீதம், கார்ட்டூனாக இருக்கட்டும் அல்லது பொதுவான விஷயங்களாக இருக்கட்டும், ஹராமான விஷயத்தை பார்க்கவே கூடாதுங்கிறது தனி விஷயம். சினிமா, ஆண் பெண் கலந்து நடிக்கின்ற சீரியல்கள், இசைகள், ஆபாசங்கள் நிறைந்த இவை முற்றிலுமான ஹராம் என்பது தனி விஷயம். இது போக கலந்து பொதுவாக காட்டப்படக்கூடிய கார்ட்டூன்கள் மற்ற விஷயங்களை பற்றி நாம் இப்போது உங்களுக்கு சொல்லி வருகிறோம். இது முதலில் என்ன செய்கிறது? மனிதனை தொழுகையை மறக்க செய்கிறது. அல்லாஹு தஆலா மதுவை ஹராமாக்கிய போது அதற்கு மிக முக்கிய காரணமாக இன்னமா யுரீது ஷைத்தானு அன் யூக்கிஅ பைனக்கும் அல் அதாவத்த வல் பக்தா وَيَصُدَّكُمْ عَنْ ذِكْرِ اللَّهِ وَعَنِ அல்லாவுடைய நினைவை விட்டு தொழுகையை விட்டு உங்களை தடுப்பதற்கு சைத்தான் மதுவின் மூலமாக நாடுகிறான், சூதாட்டத்தின் மூலமாக நாடுகிறான் என்று சொல்கிறான். அப்ப இதன் இந்த டிவிகளின் மூலமாக தொழுகை மறக்கப்படுகிறது, உண்மையா இல்லையா? அதனுடைய நேரத்தின் மீது இருக்கின்ற கவனம் உங்களுக்கு எடுக்கப்படுகிறது. இப்போ உங்க புள்ள டிவி பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், கார்ட்டூன்ல உச்சகட்டமான ஒரு காட்சி போய்கொண்டே இருக்கிறது, அதான் சொல்லப்படுகிறது. அவனால் அந்த லொகருடைய அதானுக்கு பதில் சொல்ல முடியுமா? சொல்லுங்க சகோதரிமார்களே, சொல்ல முடியுமா? சொல்லுவானா? சொல்ல முடியும். மனிதனாக இருந்து யதார்த்த நிலையை பற்றி பேசுங்கள். நாங்க உடனே ஆஃப் பண்ணிடுவோம். எத்தனை நாளைக்கு ஆஃப் பண்ணுவீங்க? எப்ப எப்ப ஆஃப் பண்ணுவீங்க? அப்படி ஆஃப் பண்ணும் பொழுது அவனுக்கு ஒரு எரிச்சல் வரும். வருமா வராதா? அந்த எரிச்சல் எதன் மேல வருது? பள்ளியில சொல்ற அதான் மேல வருது. ஏன்? இந்த அதான்னால தானே என் டிவி எங்க அம்மா ஆஃப் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. வருமா இல்லையா? ஒரு குஃபுருக்கு வழிவகுக்கிறீர்கள், அல்லாஹ் பாதுகாப்பானாக. பாத்தீங்களா எப்படி வந்துச்சு? பாத்தீங்களா? சரி, இப்ப அதான் வந்துருச்சு. ஆம்பள பையனாக இருந்தா அவனை பள்ளிக்கு அனுப்பணும் கண்டிப்பா. பொம்பளை பிள்ளையா இருந்தா எஸ்கியூஸ் இருக்கு, வீட்டிலேயே தொழில்னு சொல்லிட்டு. அப்ப அந்த புள்ள என்ன சொல்லுவான்? அம்மா அது கொஞ்சம் அஞ்சு நிமிஷத்துல முடிஞ்சிருமா, பத்து நிமிஷத்துல முடிஞ்சிருமா, நான் அதுக்கப்புறம் தொழுகிறேம்மா. நீங்க என்ன செய்வீங்க? யதார்த்தத்தை சொல்லுங்க, என்ன செய்வீங்க தாய்மார்களே? மேக்சிமம் அல்ஹம்துல்லா இங்க வந்திருக்கக்கூடிய பெற்றோர்கள் எல்லாம் ஒரு தர்பியத்தோட இருப்பீங்கிறதுல எனக்கு அல்ஹம்துல்லா சந்தேகம் இல்லை. நான் சொல்லுவது இங்கு வந்திருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு மட்டுமல்ல, இந்த செய்தியை எடுத்து சென்று உங்களுடைய அண்டை வீட்டில் உள்ள உறவினர்களில் உள்ள பெற்றோர்களுக்கும் இந்த கவனத்தை நீங்கள் சொல்வதற்காக. பெரும்பாலும் என்ன நடக்கு? சரிப்பா ஆஃப் பண்ணிட்டு அப்புறமா தொழுவாங்க. இப்ப என்ன ஆனிச்சு? என்ன ஆனது? தொழுகையை விட அந்த கார்ட்டூனுக்கு முக்கியத்துவம் தரப்பட்டது. எதை பற்றி நாளை மறுமையிலே முதல் விசாரணை நடக்குமோ, எது சரி என்றால் மற்ற எல்லாம் சரியோ, எது பாழ் என்றால் எல்லாம் பாழோ, அதை பற்றி அதிலே எவ்வளவு பெரிய அலட்சியம் அங்கே நடக்கிறது பாருங்கள். அப்ப இந்த பொழுதுபோக்கு என்டர்டைன்மெண்ட், கொஞ்சம் அவனுடைய ரிலாக்ஸ் என்ற அந்த வார்த்தை இருக்கிறது, அதை நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு டிவியின் மூலமாக கொடுக்கும் போது முதலாவதாக கவனித்துக் கொள்ளுங்கள், தொழுகை அங்கே அலட்சியம் செய்யப்படும், பிறகு மறக்கப்படும். அந்த பிள்ளைகள் கற்ற கல்விகள் அங்கே மறக்கப்படும், மார்க்க பற்று அங்கே குறையும். அதற்கு போக வீணான விஷயங்கள், எதிலே ஒரு மூமினுக்கு ஒரு முஸ்லிமுக்கு இம்மை மறுமையினுடைய நன்மை இல்லையோ அதிலிருந்து முற்றிலுமாக தவிர்த்துக் கொள்ளும்படி அல்லாஹ் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே மிக தெளிவாகவும் அழுத்தமாகவும் சொல்கிறான். சூரா அல் முஃமினூன் என்ற ஒரு அத்தியாயத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். 21 அத்தியாயம் அல் குர்ஆனிலே والذين هم عن اللغو معرضون மூமின்கள் யார்? வீணான காரியங்களிலிருந்து விலகி இருப்பார்கள். மூமின்கள் வீணான காரியங்கள், பலனில்லாத காரியங்களை விட்டு அவர்கள் விலகி இருப்பார்கள். இப்ப நான் விலகி இருக்கிறேன், என் புள்ள செஞ்சா பரவாயில்லைன்னு சொன்னா, முன்னாடி நாம் உங்களுக்கு சொன்னோம், பிள்ளைகள் செய்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும், பிள்ளைகள் செய்த தீமையும் உங்களுக்கு கிடைக்கும். பிள்ளைகள் பிள்ளைகளாக இருக்கும் போது இஸ்லாமிய ஹலால் ஹராமுடைய விஷயத்திலே அவர்கள் அலட்சியம் செய்தால் அதனுடைய குற்றம் யாரை வந்து சேரும்? பெற்றோரை வந்து சேரும். அல்லாஹு தஆலா சூரா அல் கஸஸ் 28 அத்தியாயத்தின் 55 வசனத்திலே மூமின்களை பற்றி சொல்லும் போது وقالوا لنا اعمالنا ولكم اعمالكم سلام عليكم لا نبتغي الجاهلين முட்டாள்களோடு முஸ்லிம்கள் சேரமாட்டார்கள், வீணர்களோடு முஸ்லிம்கள் சேரமாட்டார்கள், அறிவற்ற காரியங்களை செய்பவர்களோடு முஸ்லிம்கள் சேரமாட்டார்கள், வீணான விஷயங்களை கேட்டாலே விலகிச் சென்று தூரமாகி விடுவார்கள் என்று அல்லாஹ் முஸ்லிம்களை பற்றி சொல்கிறான். நாம் அப்படிப்பட்ட பெற்றோராக இருக்க வேண்டுமா அல்லது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும்? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்ப முஸ்லிம்கள் மூமின்கள் கடை தெருவு அல்லது வெளியிடங்களிலே வீணானதை கேட்டாலே விலகி தூர சென்று விடுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லும் போது அதை வீட்டிலேயே வாங்கி வச்சு கேளுடா தம்பின்னு சொன்னா அவன் எவ்வளவு பெரிய அநியாயக்காரனா இருப்பான். நான் சொல்வது புரிகிறதா என்ன இன்ஜினியர் சார்? வெளியில போகும்போது எப்படிங்க இதெல்லாம் எப்ப அல்லா சொல்றான்? இதா செமிஉ லஹு அஅரது. இப்ப திரும்பி கடை தெருவுக்கு போறோம், சைத்தான் இசை ஓடுது. அப்ப ஒரு முஸ்லீம் என்ன செய்வான்? எவ்வளவு சீக்கிரம் அங்கிருந்து வெளியேற முடியுமோ. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் செல்லும் கடைத்தெருவுக்கு ஒரு தடவை செல்லும் போது கூஃபாவிலே இசையை கேட்டார்கள், காதை அடைத்துக் கொண்டு ஓடினார்கள் அந்த இடத்தை விட்டு. சூரா லுக்மான் 31வது அத்தியாயத்தினுடைய 6வது வசனத்தை ஓதி காட்டினார்கள், وَمِنَ النَّاسِ مَنْ يَشْتَرِي لَهْوَ الْحَدِيثِ لِيُضِلَّ عَنْ سَبِيلِ اللَّهِ بِغَيْرِ عِلْمٍ وَيَتَّخِذَهَا هُزُوًا أُولَئِكَ لَهُمْ عَذَابٌ مُهِينٌ. குர்ஆனிலிருந்து மக்களை திருப்புவதற்காக இசையை பயன்படுத்தக்கூடியவன், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விளையாட்டாக எடுத்துக்கொண்டவன், அவர்களுக்கு கேவலப்படுத்துகிற வேதனை மறுமையிலே உண்டு என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப இபிலீஸ் ஷைத்தான் இசையை உருவாக்கியதே அல்லாஹ்வின் உபதேசங்களை விட்டு, அல்லாஹ்வின் வேதங்களை விட்டு, குர்ஆனை விட்டு மக்களை திருப்புவதற்காக. ஆனா இந்த சகோதரர்களே, மிகப்பெரிய கவலை என்னவென்றால், முஸ்லிம்களுடைய செல்போன்கள் எல்லாம் இசைகளால் நிரம்பி இருக்கின்றன. அது ரிங்டோனாக இருக்கட்டும், அல்லது அதிலே அவர்கள் ஸ்டோர் செய்து வைத்திருக்கக்கூடிய பாடல்களாக இருக்கட்டும், அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஒரு இசை பாட்டு ஹராம் என்பது பெரும்பாலான முஸ்லிம்களுக்கு தெரியவில்லை. அந்த பாட்டுகளிலே ஆபாசங்களும் அசிங்கங்களும் கேவலங்களும் அநாகரிகங்களும் நிரம்பி இருக்கின்றன. ஒரு ஊருக்கு சமீபத்திலே நாங்கள் நிகழ்ச்சிக்கு சென்றோம். அந்த ஊரிலே இருக்கின்ற சிறு குழந்தைகள், அந்த ஊரிலே 6, 7, 5 வயது நிரம்பிய அவ்வளவுதானே இருக்கும் அந்த பிள்ளைகள், விளையாடுகிறார்கள், பாட்டு பாடிக்கொண்டு விளையாடுகிறார்கள். அந்த பாட்டின் அர்த்தம் இருக்கிறதே அவ்வளவு கேவலமான அர்த்தம், அதை உணராமல் அந்த பிள்ளைகள் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். முஸ்லிம் ஊரிலே, முஸ்லிம் முஹல்லாவிலே, முஸ்லிம் வீட்டு முற்றத்திலே முஸ்லிம் பிள்ளைகள் விளையாடுகிறார்கள் அவ்வளவு அசிங்கமான பாட்டுகளை பாடிக்கொண்டு. இதற்கு யார் காரணம் சகோதர சகோதரிகளை? யார் காரணம்? யார் காரணம்? யோசித்து பாருங்கள். உங்கள் பிள்ளைகளின் நாவுகள் எதை உச்சரிக்கின்றன என்பதை கவனித்து பாருங்கள். ஒரு ஸ்கூல்ல, இது எனது வாழ்க்கையில் நடந்த சம்பவம், எனது நாவுக்கு வந்துவிட்டது, சொல்கிறேன் இன்ஷா அல்லாஹ். அங்கே படித்துக் கொண்டிருந்த எனது பிள்ளை, அவள் வீட்டுக்கு வந்தவுடன் ஏதாவது சில விஷயங்களை முணுமுணுப்பாள், சொல்வாள். எனக்கு நீண்ட நாட்களாக தெரியவில்லை, அவள் சொன்ன சில விஷயங்களை எனது அலுவலகத்திலே சென்று நான் பேசிய போது அப்போது சொன்னார்கள், இது ஒரு சினிமா பாட்டாச்சேன்னு சொல்லிட்டு. உடனே அந்த பள்ளிக்கூடத்திலிருந்து என் பிள்ளையை நிறுத்திவிட்டேன். எந்த பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்கள் தன் பிள்ளைகள் எதை பேசுகிறார்கள், முணுமுணுக்கிறார்கள் என்பதை கவனிக்கவில்லை என்றால், வீட்டில் நாம் 24 மணி நேரம் குரானையும் துஆவையும் திக்ரையும் சொல்லிக் கொடுக்கிறோம், நீ அங்க போய் தப்ப படிச்சுட்டு வர்ற. உடனே ஸ்கூலை மாத்தியாச்சு. அதை விட, ரெண்டுமே முஸ்லீமான ஸ்கூல் தான், அதை விட நல்ல கவனமாக உள்ள ஒரு இன்னொரு முஸ்லீம் ஸ்கூலுக்கு அந்த பிள்ளையை மாத்தியாச்சு. யோசிச்சு பாருங்க, இது எனது வாழ்க்கையிலே நடந்த ஒரு சம்பவம். யோசித்து பாருங்க, இதற்கு என்ன காரணம்? இந்த சினிமா, இந்த டிவி எப்படி நமது பிள்ளைகளை தனக்குள் இழுத்து அவர்களுடைய அறிவை மங்கச் செய்கிறது, அவர்களது ஒழுக்கத்தை கெடுக்கிறது, அவர்களுடைய சிந்தனையை சீர்குலைக்கிறது, ஒட்டுமொத்தமாக அவர்களை ஒரு அடிக்ஸ், ஒரு அடிமைகளாக, ஒரு சிறிய விளையாட்டுக்கு அடிமைகளாக அவர்களை மாற்றிவிடுகிறது. இனி அவனுக்கு வேற சிந்தனையே இருக்காது. நீங்க பார்க்கலாம், இப்ப 10ஆம் கிளாஸ் பரீட்சை முடிஞ்ச உடனே பரீட்சையில நல்ல மார்க் எடுத்த பிள்ளைங்களை எல்லாம் இன்டர்வியூ எடுத்து போடுவாங்க. நான் ஒரு சில வருஷங்களாக அதை அதாவது தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரேன், குறிப்பா அந்த விஷயங்களை. அந்த மாணவர்கள் நல்ல டாப் ரேங்க் எடுத்து பாஸ் ஆன மாணவர்கள், பெரும்பாலானவர்கள் எங்க வீட்டில் டிவி இல்லைன்னு சொல்லி பேட்டி கொடுத்தது வழிப்படியா? அப்ப காஃபிர்கள். எங்க அப்பா அம்மாவும் டிவி பார்க்கறது கிடையாது, எங்க வீட்லையும் டிவி இருக்கிறது கிடையாது. யோசித்து பாருங்கள் சகோதரர்களே. காஃபிர்கள் துன்யாவுக்காக இதை உணர்ந்து அதிலிருந்து தூரமாகிக் கொண்டிருக்கிறார்கள், ஆனால் முஸ்லிம்கள் இன்று அதற்கு அடிமையாகிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானா? உங்கள் வீட்டிலே சினிமாவோ சீரியலோ அல்லது ஒன்றோ ஓடுகிறது, அங்கே பார்க்கப்படுகிறது என்றால் குஃபுர் பார்க்கப்படுகிறது என்று புரிந்து கொள்ளுங்கள். இறை நிராகரிப்பு இணை வைத்தல் அங்கே பார்க்கப்படுகிறது. அல்லாவிற்கு அங்கே நிராகரிப்பு நடந்து கொண்டிருக்கிறது, இணை வைத்தல் நடந்து கொண்டிருக்கிறது. உங்கள் பிள்ளைகள் அந்த கார்ட்டூன்களிலோ எதிலோ மூழ்கிறார்கள் என்றால் அல்லாவுடைய இறை நிராகரிப்புக்கு அவர்களை நீங்கள் தள்ளுகிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். என்னடா இவ்வளவு வேகமா கடுமையா சொல்றாரு, இப்படியா இஸ்லாம் கடுமையா? நினைக்காதீங்க. இதனால் உங்களுக்கு கேடு, உங்கள் மார்க்கத்திற்கு கேடு, உங்களுடைய மார்க்க பற்றுக்கு கேடு. இந்த கார்ட்டூன் இருக்கிறதே இது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. அதே போன்று கேம் விளையாட்டு. ஜப்பானிலே மிக கொடூரமான ஒரு சம்பவம் அரங்கேறியது. ஒரு கேம், வாலிபர்கள் சேர்ந்து ஒரு பெண்ணை கெடுப்பது போன்று, அதையே விளையாண்டு கொண்டிருந்த இரண்டு வாலிபர்கள் அந்த கேமிலே வருவதை போன்றே யதார்த்த வாழ்க்கையிலே ஒரு பெண்ணை அவ்வளவு மூர்க்கத்தனமாக சீரழித்தார்கள் என்று அந்த சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். எதை மனிதன் பார்க்கிறானோ அது அவனது மனதில் பதியும், அது அவனது சிந்தனையில் ஓடும், அதை அவனது மனது அவனை செய்ய தூண்டும். இதுதான் நியதி, மாற்ற முடியாது. புரியுதுங்களா பாய்? எதை மனிதன் பார்க்கிறானோ அதை அவனது மனதிலே பதியும், அவனது சிந்தனையிலே பதியும், அதை தான் அவனது மனது அவனை செய்ய தூண்டும். இது நியதி, மாற்ற முடியாது. ஆகவே கண்ணியத்திற்குரிய பெற்றோர்களே, இதை நீங்கள் கவனத்தில், இது மிகப்பெரிய ஒரு தவறு. இது நாம் தவறுகளையும் சொல்கிறோம், அதோடு சேர்த்து அதற்குண்டான பரிகாரம். இப்ப என்ன செய்யறது? பிள்ளைகளுக்கு ரிலாக்ஸ் வேண்டும், என்டர்டைன்மெண்ட் வேண்டும் என்று விரும்பினால் அதற்கு இஸ்லாம் என்ன என்டர்டைன்மெண்ட் சொல்கிறது? இஸ்லாம் அதற்கு மாற்று ஏற்பாடு சொல்லாமல் இல்லை. பிள்ளைகளுக்காக இஸ்லாமிய ஒழுக்கங்கள் நிறைந்த, அரபியிலே அதிகம் கிடைக்கின்றன, அது போன்று ஆங்கிலத்திலும் ஓரளவுக்கு கிடைக்கின்றன, அவற்றின் மூலமாக, அந்த கார்ட்டூன்களின் மூலமாக இஸ்லாமிய ஒழுக்கங்களும் துஆக்களும் சொல்லிக் கொடுக்கின்ற அவற்றை அந்த பிள்ளைகளுக்கு நாம் கொடுத்து, அதன் மூலமாக ஒழுக்கங்கள் துஆக்கள் பண்பாடுகள், அதுவும் டிவி சேனல்கள் மூலமாக அல்ல, சீடிகளின் மூலமாக, எப்போது தேவையோ நிறுத்திவிட்டு அப்போது பிறகு நாம் அடுத்து தொடர முடியும் என்ற அடிப்பு. அது டிவியில வந்து கொண்டிருந்தால் தான், இப்போது நிறுத்திவிட்டால் அடுத்து அது நமக்கு சென்று விடுமே, பார்க்க முடியாது என்ற அந்த ஒரு நிலை வரும் பொழுது தொழுகையை தள்ளி போடுவான், திக்ரை தள்ளி போடுவான், எல்லாவற்றையும் தள்ளி போடுவான். இந்த டிவிகளிலே நீங்கள் உங்கள் பிள்ளைகளை தொலைக்கும் போது முதலிலே உங்கள் பாசம் அவனுடைய உள்ளத்திலிருந்து வெளியாகிவிடும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். தாய் பாசம், பிள்ளை பாசத்தை நீங்கள் இழந்து விடுவீர்கள். அம்மா என்று அன்பாக சொல்வதை நீங்கள் கேட்க முடியாது. நீங்கள் அழைத்தவுடன் ஓடோடி வருவது அவனால் அது சாத்தியமாகாது. அந்த டிவிக்கு அவன் அடிமையாக இருக்கும் போது, அந்த கார்ட்டூனுக்கு அடிமையாக இருக்கும் போது, நீங்க கத்து கத்துனு கத்துனதுக்கு பிறகு, ஏண்டா செவிட காது கேட்கலையான்னு கத்துனதுக்கு பிறகு, உங்க பிள்ளைய நீங்களே ஏசுனதுக்கு பிறகு, இந்த வர்றனே சும்மா இருக்க மாட்டியா, கொஞ்ச நேரம் நிம்மதியா பார்க்க விட மாட்டியா, நீ மட்டும் ராத்திரில இவ்வளவு நேரம் பாக்குற என்று திட்டிக்கிட்டே வருவாங்க. நடக்குமா நடக்காதா சொல்லுங்க? வாயால சொல்லாட்டி மனசால சொல்லுவானா இல்லையா? அவனும் மனுஷன் தானே. அதற்கு உங்கள் பிள்ளைகளை நீங்கள் ஆக்க, அப்படி ஆக்க விரும்புகிறீர்களா? இல்லையே. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சரி, அடுத்து நீங்கள் என்ன செய்யலாம்? அந்த பிள்ளைகளுக்கு குர்ஆன் ஹதீஸினுடைய துஆக்களை மனப்பாடம் செய்ய சொல்லி அதற்கு நீங்கள் பரிசுகளை சொல்லலாம். உங்கள் பிள்ளைகள், உங்கள் அண்டை வீட்டு பிள்ளைகள் என்று நீங்களே ஒன்று சேர்த்து உங்களது வீட்டுக்குள் ஒரு 2 மணி நேரங்கள் ஒரு வகுப்புகளை நீங்களே தாய்மார்களே, வீட்டில் உள்ள மூத்த பிள்ளைகளை ஏற்படுத்தி, உங்கள் வீட்டு பிள்ளை, எழுத்த வீட்டு பிள்ளை, பக்கத்து வீட்டு பிள்ளை என்று ஒரு சிறிய வகுப்பறையை உங்களது வீட்டுக்குள் நீங்கள் ஏற்படுத்தலாம். அப்படி ஏற்படுத்தி அதற்கு ஒரு அளவை வைத்து, அதிலே சில விளையாட்டுகளோடு, அதிலே சில அவர்களுக்கு பிடித்தமான உணவுகளோடு அவற்றை ஏற்பாடு செய்து, அதிலே குர்ஆனுடைய சூராக்களை மனப்பாடம் செய்து கொடுப்பது, துஆக்களை மனப்பாடம் செய்து கொடுப்பது, ரசூலுல்லாவுடைய வாழ்க்கை வரலாற்றை அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பது, கலீஃபாக்களுடைய வரலாறு, முந்தைய நபிமார்களுடைய வரலாறு என்று இப்போது அழகாக இன்டர்நெட்டிலும் தொகுக்கப்பட்ட பாடங்கள் கிடைக்கின்றன. அவற்றை வைத்து நீங்களே ஒரு ஆசிரியராக ஒரு 10-5 மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து அந்த 3 மணி நேரங்கள் அவர்களை பிஸியாக்கி வைத்துவிட்டால், அதற்கு பிறகு ஆகுமான விளையாட்டு சாமான்களை அவர்களுக்கு கொடுத்து விளையாட விடுங்கள். விளையாடுவதால், அதாவது உடலோடு சம்பந்தப்படுத்தி உடல் உழைத்து ஓடி ஆடி விளையாடுவதால் அவர்களது அறிவு சிந்தனை செழிப்பாக இருக்கும், அவர்களது உடல் ஆரோக்கியமாக இருக்கும். அப்படி இல்லாமல் ஒரே இடத்திலே உட்கார்ந்து கொண்டு பல மணி நேரங்கள் அந்த திரையை உற்று நோக்குவதால் அவர்களுடைய பார்வை குன்றுகிறது, அவர்களுடைய சிந்தனை திறன் குன்றுகிறது, அவர்களுடைய உடல் ஊனமாகிறது, அவர்களுடைய அறிவு, அவர்களுடைய இதய இரத்த ஓட்டங்கள் எல்லாம் அப்படியே சோர்வடைந்து கொண்டே செல்கின்றன. சொல்றது புரியுதா? இது நான் ஏதோ யோசிச்சு சொல்றேன்னு நினைக்காதீங்க. உலகத்தில் உள்ள பல அதாவது அறிவியல் விஞ்ஞானிகள், ஆராய்ச்சியாளர்கள், அதே போல சமூக ஆர்வலர்கள் அவர்கள் யோசித்து சிந்தித்து சொல்லக்கூடிய விஷயங்களில் சிலவற்றைத்தான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, 4வது ஒரு பெரிய தப்பு, பிள்ளைகளுக்கு பொழுதுபோக்கு வேணும், கொஞ்ச நேரம் அவங்க ஃப்ரீயா இருந்துகிட்டோம், 10 மாசம் கஷ்டப்பட்டு பள்ளிக்கூடத்தில் படிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க என்று அவர்களுடைய விளையாட்டின் திசையை மாற்றி நீங்கள் டிவிக்குள் நீங்கள் அவர்களை நுழைத்தீர்கள் என்றால் அது நீங்கள் நரகத்திற்குள் அவர்களையும் உங்களையும் நுழைக்கிறீர்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அப்படி செய்துவிட வேண்டாம். மார்க்கத்திலிருந்து அவர்களையும் உங்களையும் தூரமாக்குகிறீர்கள், அப்படி செய்து விடாதீர்கள். அதற்கு எதிராக நல்ல ஒரு சூழ்நிலைகளை அவர்களுக்கு ஏற்படுத்திக் கொடுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 5க்கு முன்னால் 5 பயன்படுத்திக்கொள். உனது வாழ்க்கையை மரணம் வருவதற்கு முன்னால், உனது வாலிபத்தை வயோதிகம் வருவதற்கு முன்னால், உனது ஓய்வை வேலை வருவதற்கு முன்னால், உனது சுகத்தை நோய் வருவதற்கு முன்னால், உனது செல்வத்தை வறுமை வருவதற்கு முன்னால் பயன்படுத்திக்கொள் என்று சொன்னார்கள். அப்போ உங்க பிள்ளைகள் அவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த 2 மாத ஓய்வுகள், அடுத்து பள்ளிக்கூட பருவம் வருவதற்கு முன்னால் அந்த ஓய்வுகளை நீங்கள் அவர்களுக்கு பயன்படுத்துங்கள். அதற்கு ஒரு சில வழிமுறைகளை முன்பு உங்களுக்கு இப்போது குறிப்பிட்டேன். இன்னும் ஒரு சில வழிமுறைகளை கவனியுங்கள். பிள்ளைகள் பெண் பிள்ளைகளாக இருந்தால், அவர்கள் பெரிய பிள்ளைகளாக இருந்தால் அவர்களுக்கு சமைப்பதை கற்றுக் கொடுங்கள், அவர்களுக்கு தைப்பதை கற்றுக் கொடுங்கள், வீட்டிலே குடும்ப வேலை, வீட்டை பராமரிப்பதை அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள். புரியுதா இல்லையா? அவர்களுக்கு சமையலை கற்றுக் கொடுங்கள். உங்களோடு சேர்ந்து முதலிலே காய்கறி நறுக்குவது அல்லது சமைத்த பாத்திரங்களை கழுகுவது, சுத்தம் செய்வது என்று வீட்டு வேலைகளை கற்றுக் கொடுங்கள். ஆர்வமூட்டி அதட்டி மிரட்டி வேலை வாங்காதீங்க, அடிப்பேன் உதப்பேன் சொல்லி வேலை வாங்காதீங்க. அன்போடு அவர்களை அரவணைத்து இதை செய்வதால் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய நன்மையை அவர்களுக்கு சொல்லி அவர்களை நீங்கள் வீட்டு வேலையில ஈடுபடுத்துங்கள். படிக்கிற புள்ள பாவம் 10 மாசம் கஷ்டப்பட்டுச்சுன்னு சொல்லி நீங்க பெட்ல போட்டு தூங்க வச்சீங்கன்னு சொன்னா உங்க பிள்ளைய நீங்க ஒரு ஊதாரி ஆக்குறீங்க. நாளைக்கு அந்த பிள்ளையை திருமணம் கட்டி கொடுக்கக்கூடிய இடத்திலே அந்த பிள்ளைகளுக்கு ஏற்படக்கூடிய அத்தனை சிரமங்களுக்கும் நீங்கள் தான் காரணம் தாய்மார்களே என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். நீங்கள் அலட்சியம் செய்தால் அவர்களை வீட்டு வேலையிலே பழக்குங்கள், சிறு சிறு வேலைகளிலே அவர்களை பழக்குங்கள். வீட்டை சுத்தம் செய்வது, வீட்டை பராமரிப்பது, டிவியிலிருந்து அவர்களை எடுத்து அவர்களை இதில் அல்லாஹ் நன்மையை தருகிறான். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், உங்களது பெண்களுக்கு நீங்கள் தையலை கற்றுக் கொடுங்கள், நெய்ப்பதை கற்றுக் கொடுங்கள் என்று. நெய்ப்பதுனா அதை கற்றுக் கொடுங்கள். அப்ப அதை நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதே போல ஆண் பிள்ளையாக இருந்தால் அந்த ஆண் பிள்ளைக்கு பொருத்தமான வேலை, காசை கொடுத்து சாமான எழுதி கொடுத்து நீ போய் சாமான் வாங்கிட்டு வா. இத்தனை நாளாக தந்தை சென்றிருக்கலாம் அல்லது தாய் சென்றிருக்கலாம், இப்போது வீட்டினுடைய ஆண் மகன் சென்று அவன் பொறுப்பாக கொடுக்கப்பட்ட அந்த பொருள்களை வாங்கி வருகிறானா, காசிற்குரிய மீத பணத்தை சரியாக வாங்கி வருகிறானா, நல்ல பொருளை வாங்கி வந்திருக்கிறானா, நல்ல காய்கறிகளை வாங்கி வந்திருக்கிறானா என்று நீங்கள் பாருங்கள். பொறுப்புள்ள ஒரு குடும்ப தலைவனாக உங்களது ஆண் பிள்ளைகளை உருவாக்க நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் சகோதரிகளே, தாய்மார்களே. இப்போது நீங்கள் அவர்கள் விஷயத்திலே காட்டக்கூடிய அலட்சியம், இன்று பெரும்பாலான முஸ்லிம் வாலிபர்கள் கையிலே சிகரெட்டை வைத்துக் கொண்டு அப்பா அம்மா வாங்கி கொடுத்த பைக்கை வச்சுக்கிட்டு ஊர் ஊரா சுத்திக்கிட்டு தெரு தெருவா நின்றுகிட்டு சிகரெட் குடிச்சுக்கிட்டு ஊரை சுத்திக்கிட்டு இருக்கிறான்னு சொன்னா அதுக்கு காரணம் யார்? நீங்கள் தான்.
அவர்கள் சிறு பிள்ளைகளாக வளரும் பொழுதே அவர்களை சோம்பேறிகளாக வீரர்களாக ஆக்கினீர்கள். படிக்கிறான் படிக்கிறான்னு காரணத்தை சொல்லி அவனை சோம்பேறியாக முட்டாளாக அவனை ஒரு சமுதாயத்திலே ஒரு சுமையாக ஒரு வீணானவனாக மாற்றினீர்கள். அல்லா பாதுகாக்க வேண்டும். அவன் இப்ப பிளஸ் டூ படிக்கிறான், சிகரெட் குடிக்கிறான், பிளஸ் டூ படிக்கிறான், ஊரை சுத்தரா, சினிமா பாக்குறான், வீட்டுக்கு ஒழுங்கா வர்றதில்லை என்று சொன்னால், வீட்டை பற்றி அக்கறை இல்லை என்று சொன்னால், பெற்றோரின் மீது மதிப்பு இல்லை என்று சொன்னால், அதற்கு காரணம் யார்? வளர்க்கும் போது நீங்கள் செய்த விதம், வளர்க்கும் போது அவர்கள் நீங்கள் அலட்சியம் செய்தது. அதனால ஆம்பளை அவனை கடை தெருவுக்கு அனுப்பி வைங்க, அத்தா போனா அத்தாவோட பைய கொடுத்து அனுப்பி வைங்க, தூக்கிட்டு நீ வரணும்னு சொல்லி அனுப்பி வைங்க. தாய்மார்களே, தன்னுடைய தந்தைக்கு ஆண் பிள்ளைகளை வேலை செய்ய வையுங்கள், தனது பெண் பிள்ளைகளை தாய்க்கு வேலை செய்ய வையுங்கள். அப்படி இல்லை என்று சொன்னால் குடும்பம் உருவாகாது சகோதரர்களே. இன்று குறிப்பாக நாம் வாழ்கின்ற இந்த சென்னை நகரத்திலே முஸ்லிம்களுடைய விவாகரத்து சதவீதம் நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம் என்ன? கட்டி கொடுக்கப்பட்ட முஸ்லிமான பெண்ணுக்கும் குடும்பத்தை பற்றிய பொறுப்பு கிடையாது, கட்டிய ஆணுக்கும் குடும்பத்தை பற்றிய பொறுப்பு கிடையாது. குடும்பம் என்றால் என்னவென்று தெரியவில்லை, வாழ்க்கை என்றால் என்னவென்று தெரியவில்லை. ஒரு மாதங்களிலே இரண்டு மாதங்களிலே ஒன்றுமில்லாத காரணங்களுக்கெல்லாம் விவாகரத்து, சண்டை, சச்சரவு, கோர்ட்டு, கச்சேரி என்று இந்த சமுதாயம் சீரழிந்து கொண்டிருக்கிறது. இன்னும் என்ன நடக்கிறது? ஒரு பெண் பிள்ளை படித்து விட்டால் வயது வந்து விட்டது, திருமணத்திற்கு தயாராகுவது கிடையாது. எனக்கு கல்யாணம் வேணாம். இப்ப அதற்கு என்ன காரணம்? குடும்பத்திலே அவளுக்கு இல்லாத ஈடுபாடு. ஒரு பெண் குழந்தை பாலிகாகி அவளுடைய உடல் பருவம் வந்து விட்டால் அவள் மனமுடித்து கொடுக்கப்பட வேண்டும், அவளுக்கு அதிலே ஆர்வம் வேண்டும் குடும்பத்திலே. அந்த ஆர்வம் இன்மைக்கு என்ன காரணம்? பார்க்கப்படுகிற டிவி காட்சிகள், சமுதாயத்தின் கலாச்சாரங்கள், தந்தையாலும் தாயாலும் பிள்ளை புறக்கணிக்கப்பட்டது, தவறான சிந்தனைகள் ஊட்டப்பட்டது. இன்றைக்கு நீங்க சமுதாயத்தில் எல்லாரும் ஈடுபடுறவங்க தான். பெரும்பாலான வாலிப பிள்ளைகள் சரியான தர்பியத்து கொடுக்கப்படாத காரணத்தால் எனக்கு இப்ப கல்யாணம் வேணாம், இப்ப கல்யாணம் வேணாம், அதுவும் காலேஜெல்லாம் படிச்சு முடிச்சதுக்கு பிறகு கூட. பெரும்பாலான முஸ்லிம் பெண்கள் வேலைக்கு நாங்களும் போகணும் என்ற மனநிலைக்கு வந்திருக்கிறார்கள். அதற்கு காரணம் என்ன? குடும்பத்திலே அவர்களுக்கு இல்லாத ஈடுபாடு. காபிர்களோடு வாழ்ந்து 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 அந்த வேலை, அங்கே அலங்காரமாக செல்வது, அங்கே பெரிய அளவிலே தன்னை ஒரு பெரிய ஈடுபாடாக காட்டிக்கொள்வது என்று அவர்கள் அப்படியே வாழ்க்கையை கழித்தது திருமண வாழ்க்கையிலிருந்து அவர்களை தூரமாக்கிக் கொண்டே சென்றது. ஆம், பெண்கள் வேலை செய்யலாம், வேலைக்கு போகலாம். எந்த வேலைக்கு? எப்படிப்பட்ட வேலைக்கு? அதற்கு மார்க்கம் வரையறை சொல்கிறது, ஒழுக்கத்தை சொல்கிறது, அவர்களால் ஆகுமான வேலைகளுக்குரிய பட்டியலை மார்க்கம் தருகிறது. உலமாக்களை அழுகி அதை கேட்டு அதன் மூலமாக நீங்கள் செயல்பட வேண்டும். என் புள்ள பொம்பளை புள்ள இன்ஜினியர் ஆகணுமா? இன்ஜினியர் ஆகி ஹைதராபாத்தில் போய் வேலை பார்க்கணுமா? என்ன ஆகும்? நடக்கும் மகாரியம். என் பொம்பளை புள்ள இன்ஜினியர் ஆகி ஹைதராபாத்தில் போய் அமெரிக்காவில் போய் வேலை பார்க்கணுமா? ஒரு முஸ்லிம் பெற்றோர் தனது பிள்ளையை தன்னந்தனியாக வெளியூர்களுக்கு அனுப்பி அங்கே ஹாஸ்டல்களிலே தங்கி வேலை செய்ய வைக்கிறார்கள் என்றால் இவர்களெல்லாம் முஸ்லிம் சமுதாயத்தவர்களா? இவர்களெல்லாம் ஹாஜிகளா? இவர்களெல்லாம் என்ன இன்ஜினியர் சார்? நீங்க என்ன சிவில் இன்ஜினியரா? இன்றைக்கு நிறைய இன்ஜினியரிங் சொல்றாங்க. அதெல்லாம் ஒரு முஸ்லிம் பொம்பளை பிள்ளையால படிச்சு இஸ்லாமிய ஒழுக்கத்தை பருதாவை பேணி வர முடியுமா சொல்லுங்க? அதற்கு பிறகு வேலைக்கு என்று சென்றால் என்ன ஆகும்? இதோ அல்ஹம்துலில்லாஹ் உங்களுக்கு பள்ளிக்கூடங்கள் இருக்கின்றன. இது போன்று நூற்றுக்கணக்கான பள்ளிக்கூடங்களை உருவாக்கி அங்கே சிறுவர்களுக்கு போதிப்பதற்கு நமது பிள்ளைகளை, நமது பெண்களை பயன்படுத்தினால் தாயின் பாசத்தை கொடுக்க முடியும், இஹ்லாஸை கொடுக்க முடியும், நமது பிள்ளைகளை முஸ்லீமாக ஒழுக்கமுள்ளவர்களாக உருவாக்க முடியும். செய்யலாமா இல்லையா? ஆனால் ஆண்களோடு ஒன்றோடு ஒன்றாக கலந்து ஹிஜாபை திறந்து, வெட்கத்தை திறந்து, தொழுகையை பாழாக்கி, கலாச்சாரத்தை சீரழித்து, கடைசியிலே காஃபிரோடு ஓடி போகக்கூடிய அளவுக்குண்டான வேலையா உங்கள் பெண் பிள்ளைகளுக்கு நீங்கள் விரும்புகிறீர்கள்? அதுவா உங்களுக்கு வேண்டும்? அதுவா வேணும்? அல்லாஹ் பாதுகாப்பு. நமக்கும் வேண்டாம், நமது முஸ்லிம் குடும்பத்தில் யாருக்கும் வேண்டாம். ஆகவே கண்ணியத்திற்குரிய பெற்றோர்களே, சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு நாம் சில விஷயங்களை குர்ஆன் ஹதீஸினுடைய வெளிச்சத்திலே உங்களுக்கு சொன்னோம். இவற்றை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அடுத்து இரண்டு மாதங்கள் கழித்து இந்த பிள்ளைகளை நீங்கள் அனுப்பும் போது இங்கிருந்து எப்படி அழைத்து சென்றீர்களோ அதைவிட பிரகாசம் உள்ளவர்களாக, அதைவிட அதிகம் கற்பிக்கப்பட்டவர்களாக இன்னும் சொல்ல போனால் அடுத்த ஆண்டுடைய பாடப்புத்தகங்களை எல்லாம் நீங்கள் எடுத்து சென்று அதிலிருந்து பலவற்ற அந்த பாடத்திட்டங்களையும் பாடப்புத்தகங்களையும் எடுத்து சென்று அதில் உங்களுக்கு முடிந்ததை உங்களுக்கு தெரிந்ததை கற்பித்து அனுப்புங்கள். மாஷா அல்லாஹ், உங்கள் பிள்ளை எல்லா பாடங்களிலும் திறமையானவர்களாகவும் மார்க்க விஷயத்திலும் ஒளிமிக்கவர்களாக ஒழுக்கமானவர்களாக உங்களுக்கும் சமுதாயத்திற்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக அல்லாஹ்விற்கு நன்றி உள்ளவர்களாக அல்லாஹ்வின் பொருத்தத்தை தேடக்கூடிய நல்ல பிள்ளைகளாக உருவாகுவார்கள். அல்லாஹ் உங்களுக்கு அதற்கு உதவி செய்வானாக. நான் சொன்ன இந்த விஷயங்களில் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நன்மையை கொடுத்து அவற்றில் அல்லாஹ்விற்கு பொருத்தமான விஷயங்களின் அடிப்படையிலே நானும் நீங்களும் வாழ்வதற்கு அல்லாஹ் எனக்கு உதவி செய்வானாக. அகூலு கௌலி ஹாதா வஅஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வலக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு.